இந்த நாளிலே எங்கள் இருதயமும் எங்கள் சிந்தனைகளும் உங்கள் பாடுகளால் நிறைக்கப்படுவதாக, அந்த காட்சியினால் நிறைக்கப்படுவதாக, எங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாக, எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் பக்கம் திரும்புகிற ஒரு வாஞ்சை உண்டாக. ஆண்டவரே, இந்த நாள் ஒரு சும்மா ஒரு நாளாக போய்விடாத படிக்கு என் தேவன் பட்ட பாடுகளை ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே உன் பக்கம் நாம் சாய்ந்து கொள்ள என் இயேசுவே எங்களை மாற்றுவீராக. உன்னுடைய கரத்து பிள்ளைகளை நாங்களும் படைக்கிறோம் அப்பா. கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடைந்தபா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, நடத்துங்க. நஸ்ரீனா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவானவர் கழுதையின் மேலே பவனி வருகிற அந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இயேசுவானவர் இந்த நாளிலே சிலுவையிலே கல்வாரியிலே கல்வாரி பாடுகளை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது சொன்ன ஏழு வார்த்தைகள் ஆகும். ஹல்லேலூயா. அவைகளுக்கு முன்பதாக நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களை சிலுவை அண்டை கொண்டு வந்து விட நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை பாடு சிலுவையில் ஆரம்பிக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பாடு அது சிலுவையில் ஆரம்பிக்கவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவருடைய சிலுவை பாடு ஏறத்தாழ பஸ்காவிலே ஆரம்பிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சிலுவையை சுமப்பதற்கு சிலுவை பாட்டை சந்திப்பதற்கு முன்பதாக தன் சீஷர்களோடு சேர்ந்து பஸ்காவை செய்தார், ஆசனித்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பஸ்காவிலே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவெனில், தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் தான் இயேசுவை காட்டி கொடுப்பான் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு மேலாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அந்த பஸ்காவிலே அந்த பஸ்காவை செய்கிற பொழுது எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவுகிற ஒரு நிலைமைக்குள்ளே அவர் இறங்கினார் என்பதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை பாட்டை சந்திப்பதற்கு அவருடைய தாழ்மை அதி முக்கியமாக வேதத்தில் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகமாக இருந்தாலும் சரி, பாடுகளை படுகிற மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அந்த பகுதிகளில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவின் வாய் திறக்காத ஒரு தன்மை, கிறிஸ்துவின் அந்த சுபாவம் அவருடைய பாடுகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்ற இந்த பகுதிகளில் ஒவ்வொரு வார்த்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தப்பட்டிருந்தாலும் சம்பவம் உண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, முதலாவது அவர் தன்னுடைய சிலுவை பாட்டை பஸ்காவிலே ஆரம்பிக்கிறார். அங்கே தன்னை தன் சீஷர்களுக்கு முன்பதாக அடிமைப்படுத்தி அல்லாவிட்டால் தாழ்த்தி தன்னை இறங்குகிற ஒரு தன்மைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனாலும் இந்த நாட்களில் ஒரு சில வார்த்தைகளை சீக்கிரம் வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:31 இருந்து 39 வரைக்கும் வாசிப்போம். ஹல்லேலூயா.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகளின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
அப்படியே இருக்கட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச தொடங்குகிறார். என்னவெனில், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை, பிரியமானவர்களே, இயேசுவானவர் கைது செய்யப்படுகிற பொழுது அவரோடு இருந்தவர்கள் ஒருவரும் அவரோடு இல்லை, யாரும் அவரோடு இல்லை. இயேசுவானவர் தன்னுடைய பாட்டை தனியொரு நபராக, தன்னுடைய சோதனையை தனியொரு நபராக நடத்தி முடித்தார் என்பதை நாம் இந்த வசனங்களூடாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பேதுரு மற்றும் சீஷர்கள் இயேசுவை நோக்கி என்ன சொல்லுகிறார்கள், உமக்கு இந்த பாடுகளை நாங்கள் வரவிட மாட்டோம் என்று சொன்ன அதே நபர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாஸ்கரியோத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பேதுருவானவர் இயேசுவாலே மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர் இயேசுவை மறுதளித்ததை நாம் மறக்க முடியாததொண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் எந்த காலத்தில் ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவானவர் பாடு நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய், வேதனை நிறைந்தவராய், ஒருவரும் ஒருவேளை ஒரு மனுஷீக ரீதியிலே ஒருவரும் என்னோடு நிற்க மாட்டார்களோ என்று நினைக்கிற அந்த வேளையிலே பேதுருவும் இயேசுவை விட்டு விலகினார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, பஸ்காவை இயேசு ஆசிரித்தார். இரண்டாவது காரியம் என்னவெனில், கெஸ்டமனி தோட்டத்திலே இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஜெபம் பண்ணினார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமே ஆனால், இந்த மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமே ஆனால், இந்த துக்கம் என்னை விட்டு நீங்க கூடுமே ஆனால், என்னை விட்டு நீக்கும் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த இந்த சபத்தின்படி ஒருவேளை இயேசு இந்த மரணத்தை ஒரு மனுஷீக ரீதியிலே விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையில் அவர் இருந்திருக்கலாம். என்ன கேட்டில்லையானா, இயேசுவானவர் இந்த மரணத்தை சந்திப்பதை விட இந்த பாடுகளை சந்திக்க அவருக்கு மனதில்லாமல் இருந்திருக்கலாம். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு பல வழிகளிலே வருவதுண்டு, திடீரென்று வந்துவிடும், சொற்ப நேரத்தில் வந்துவிடும். ஆனால் இந்த மரணமோ சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாடுகளை அனுபவித்து 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 மரிக்க வேண்டிய ஒரு மரணம். ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவை இது நீங்க கூடுமே ஆனால் இதை நீக்கிவிடும், இது எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமாய் சிந்தியது, ரத்தமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு சிலுவையிலே தொடங்கவில்லை, அவைகள் இங்கே தொடங்கிவிட்டது. அவர் வியாகுலப்பட தொடங்கினார், அவர் வியாகுலப்பட்டு சபம். வியாகுலம் என்பது உள்ளான மனிதனிலே உருவாக்கப்படுகிறதுண்டு, வேதனை நிறைந்ததுண்டு, கஷ்டம் நிறைந்ததுண்டு, கண்ணீர் விட வைக்கிறதுண்டு. வியாகுலம் வேர்வையாக மாறுகிறது என்று சொன்னால் அதன் தாய்ப்பொரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இதை நீக்க முடியுமே ஆனால் நீக்கி விடுங்கப்பா. இரண்டாவது, மூன்றாவது காரியம் எங்கே தொடங்குகிறது தெரியுமா? வாசிங்க 46வது வசனத்தில் இருந்து,
என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் பன்னிரவரில் ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள்.
யூதாஸ் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு மனிதன். அடுத்த பாடு, பிரியமானவர்களே, எல்லோரும் நாம் சிலுவையை நோக்கி பார்ப்பதுண்டு. ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த ஓட்டை, அந்த காயத்தை நினைத்து நினைத்து அழுவதுண்டு. இங்கேயோ தேவனால் விரும்பப்படத்தக்க மனிதன் ஒருவன், தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒருவன், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் ஒருவன் என்ன செய்கிறான்? இயேசுவின் மரணத்துக்கு மிகவும் முக்கிய காரணமாக மாறிவிடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை வந்து கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து இவர்தான் இயேசு, இவரை பிடியுங்கள், இவரை கொண்டு போங்கள், இவரை இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லி காட்டிக் கொடுத்த ஒரு மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் அன்பு கூறப்பட்ட ஒரு மனிதன், அந்த தாக்கம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வேதனையாக மாறிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இது பெரிய வள்ளி, உலகம் முழுத்திலும் பெரிய வள்ளி. ஒரு சிலர் இந்த வள்ளிக்கிழமையை விரும்புவதில்லை, ஒரு சிலர் இந்த வள்ளிக்கிழமையை பெருசுபடுத்துவதில்லை, ஒரு சிலர் இந்த வெள்ளிக்கிழமை நல்லதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனாலோ நமக்கு விடுதலை உண்டாக்கப்பட்ட ஒரு வெள்ளி அது இந்த வெள்ளிதான். அவர்களுக்கு காரணம் தெரியாமல், உள்நோக்கம் தெரியாமல், உள்காரியம் தெரியாமல் பேசுகிறார்கள். இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த நாட்களை விரும்புவதில்லை. இயேசுவை சிலுவையில் அறியப்பட்ட நாள் இதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமோ இது பலன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குமோ இதுதான் முக்கியம். தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இது சிலுவையை பெற்று உபதேசம், அது அவர்களுக்கு பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நான் எங்க ஒரு மனிதன், நான் இயேசுவானவர் சிலுவையில் ஏறும் வரைக்கும் பட்ட பாடுகளை குறித்து கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவுதான், கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் ஏழு முக்கியமான வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டது அருமையான ஒரு ஆயுதத்தை பாவித்துக் கொண்டார்கள். அன்பை தெரிவிக்கிற ஒரு ஆயுதம், அன்பை காட்டுகிற ஒரு ஆயுதம். கைவிரலால் இவர் தான் என்று காட்டவில்லை, அதோ அங்கு நிற்கிறார் என்று சொல்லவில்லை. அன்பை வெளிப்படுத்துகிற காரியம், அன்பின் முச்சத்தினால் யூதாஸ் நேசிக்கப்படுகிற ஒரு மனிதனை காட்டிக் கொடுத்தார் என்பதை நாம் இந்த நாளில் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனவர்களே, உங்களால் நேசிக்கப்படுகிறவர்கள் உங்களை வஞ்சிக்கிற பொழுது, உங்களை காட்டிக் கொடுக்கிற பொழுது, உங்களை தள்ளிவிடுகிற பொழுது, உங்கள் வேதனை எப்படி இருக்கிறதோ அதை விட நூறு விதமான வேதனைக்குள்ளே கிறிஸ்து அந்த இடத்தில் நின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ரபி, கட்டி அணைத்து அண்டோச்சரா, முத்தத்தினாலேயா, அன்பினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறார், அன்பினாலேயா என்னை நீ காட்டி கொடுக்கிறார். ஆமா, கிறிஸ்தவமே அன்பில் அடங்கி இருக்கிறது. அன்பு இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய பேரான குமாரனை குடித்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பில் அதே ஆயுதம் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்காவில் அன்று இயேசு தன்னை தாழ்த்தி அறையிலே ஒரு துணியை கட்டி எல்லோருடைய கால்களையும் கழுவி தன்னை கீழ்ப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கெஸ்தமனே தோட்டத்திலே இயேசுவானவர் அழுது பிதாவை நோக்கி, இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம், இது பாரமாயிருக்கிறது, என்னால் முடியவில்லை, இது வேண்டாம், இந்த மரணம் எனக்கு வேண்டாம், ஆனால் என் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம். ஆகையினாலே இன்று இயேசுவானவர் சிலுவையிலே பாடுபட வேண்டியது பிதாவின் சித்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசுவை யூதாஸ் இஸ்கரியோத்து ஒரு மனிதன், அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனால் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்டார், அது பரவாயில்லை. அடுத்ததை நாம் வாசிப்போம். 71வது வசனத்தில் இருந்து வாசியுங்கள்.
அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகி இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ, இந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேரொண்டத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல்
கூவிற்று. நான்காவது வேதனை, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பதாக இயேசுபடுகிற பாடுகள். பேதுரு, தேவனால் அழைக்கப்பட்ட மிக முக்கிய ஒரு பாத்திரம், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு இவனை வைத்துத்தான் என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய நாட்கள், என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் இவன் தான் என்று நம்பியிருந்த அந்த மனுஷன், இயேசுவோடைய நாடவும் தெரிந்த ஒரு மனிதன், இயேசுவை பார்த்து அல்லாவிட்டால் மனிதர்களுக்கு முன்பாக இவரை நான் அறியேன் அப்படி சொன்னா மாத்திரம் பரவாயில்லைங்க, சபிக்க தொடங்கினார். இவைகள் தேவனுக்கு துக்கத்தை உண்டு பண்ணி இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இவைகள் தேவனுக்கு பாரமாக இருந்திருக்கும் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கை. அதாவது சிலுவை பாடு என்பது வித்தியாசமானது, இந்த பாடுகள் என்பது உணர்வு பூர்ணமானவைகள் ஒன்றி. எனக்கு அவரை தெரியாது, நான் அவரை அறிய என்று சொல்லி ஆண்டவரை பாட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நான் இயேசுவை பாட்டு இவரை நான் அறியேன் என்று சொன்னால் என்னவாகும்? இவர் எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்னால் அது என்னவாகும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாடுபட்டதுக்கு நிகரான ஒரு பாடு நம் வாழ்வில் கிடையாது. ஆகையினால பேதுரு இயேசுவை மறுதளித்த உடனே சேவல் கூவிட்டு காலை நேரம் ஆகிவிட்டது. வியாழக்கிழமை இயேசுவானவர் பிடிக்கப்பட்டு இரவரவாக சோதிக்கப்பட்டு காலை நேரம் ஆகிவிட்டது. காலை நேரத்தில் சேவல் கூவுகிற என்ன, இயேசு ஒரு பார்வை ஒன்று பார்த்தார். பேதுருவே உன்னை இல்லையா நான் நம்பியிருந்தேன். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து இன்னைக்கு உன்னை இல்லையா நான் நம்பியிருக்கிறேன், உன்னை இல்லையா நான் நம்பியிருக்கிறேன், உன்னை இல்லையா நான் நம்பியிருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள், ஏதோ காரியங்கள்னாலே கிறிஸ்துவை நாம் மறுதளிக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஏரோது மூலமாக, பிலாத்து மூலமாக, காய்பாய் மூலமாக அவர் சோதிக்கப்படுகிறார், அவர் விசாரிக்கப்படுகிறார். ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக, கேள்விகளுக்கு மேலாக கேள்வியாக அவரை கேட்டு 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 அவர் விசாரிக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு 27வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க நாங்கள் கேட்போம். ஹல்லேலூயா.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர்ச்சேவரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனை உரனாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்ற இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிறுவையில் அரைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
ஹல்லேலூயா. இந்த பகுதிகள் முழுவதிலையும் கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பாடுகள். இந்த பிலாத்து என்கிறவர் என்ன செய்கிறார், இயேசுவை வடிவமைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார். அதெல்லாம் கணக்காரியங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரம் முழுத்திலுமே அதை குறித்து பேசப்படுகிறது. விசாரணைகளை குறித்து இருக்கட்டும், விசாரணை. அவரை இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும், ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. ஆனாலும் தங்கள் நன்மைகளுக்காய் நீதியை கைவிட்டார்கள். தங்கள் நன்மைகளுக்காய் நீதியை கைவிட்ட பொழுது பிலாத்து என்ன செய்கிறார், இந்த ரத்தத்தில், இந்த நீதிமானுடைய ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லி கைகளை கழுவுற பொழுது எந்த ஜனங்கள் செய்த மிக பிரதான தவறு என்ன தெரியுமா, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக. இன்றைக்கும் யூதருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த தேசத்தில் யூதர்கள் ரத்தத்தை சிந்தினார்கள், ரத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாபங்களுக்கு ஆளாகாத படிக்கு நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் சீக்கிரம் போகிறேன். பிரியமானவர்களே, அவர்கள் சொல்ற இந்த ரத்தப்பழி எங்கள் மேலே வருவதாக. இயேசுவானவரை பிடித்து 39 அடிகள் அடித்தார்கள். அடித்த பொழுது ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் அது சதைகளை பித்தெடுக்கிற விதமான ஒரு சமுக்கை செய்து இயேசுவை அடித்தார்கள், இயேசுவை அடித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை சுமந்து இயேசுவானவர் சிலுவையிலே தொங்குவதற்கு முன்பதாய் இயேசுவுடைய முதுகு சிதைக்கப்பட்டது, இயேசுவுடைய உள்ளம் சிதைக்கப்பட்டது, உணர்ச்சிகள் உடைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. ஆனாலும் பிதாவின் சித்தத்தை அவர் கைவிடவில்லை, பிதாவின் சித்தத்தை அவர் கைவிடவில்லை. அகையினால என்ன நடக்கிறது? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் முதுகிலே அடித்து அடித்து 39 அடிகளை அடித்து இயேசுவை சிதைத்தார்கள். மேலாக முள்முடியை சூடி முட்களை பின்னி அவருடைய தலையின் மேல் வைத்து கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அடித்த பொழுது அந்த முட்கள் அந்த சிரசிலே ஏறி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் வர்ணிக்கிறார்கள், அதை குறித்து பேசுகிறார்கள். அந்த முள் விஷம் நிறைந்ததாக, அந்த முள் கூர்மை நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி அந்த முள்ளை குறித்து வர்ணிக்கிறார்கள். பிரியமான தேவரின் பிள்ளைகளே, நம் வாழ்விலே நம்முடைய சிந்தனையிலே நாம் செய்த பாவங்கள், நம்முடைய சிந்தனையினாலே நாம் செய்தவைகளுக்கெல்லாம் கிறிஸ்துவானவர் அவருடைய தலையிலே வைக்கப்பட வேண்டிய ராஜ முடிக்கு பதிலாக முட்கள் நாள் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையிலே வைத்து அடித்த பொழுது அது அவருக்குள்ள ஏறினது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் முதுகு கிழிக்கப்பட்ட ஒரு நிலைமை, இயேசுவின் சிரசில் இருந்து ரத்தம் ஓடுகிற ஒரு நிலைமை யோவானிலே பார்க்கிறோம். அவருடைய கன்னத்திலே அரைந்தார்கள் என்று சொல்லி வேதம் எழுதுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கன்னத்திலே எட்டி அரைந்தார்கள். அவர் மீது காரி துப்பிய ஒரு வேதனை, இவைகள் எல்லாம் தேவ சித்தத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது, தேவ சித்தத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆகையினாலே கிறிஸ்துவானவர் சிலுவையை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு பங்கிடப்பட்டு உடைக்கப்பட்டு. பிரியமானவர்களே, 29-30 வசனத்தை வாசிங்கள், 31 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்கள். முள்ளுகளால் ஒரு முடியை
பின்னி சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையிலே சிறையினை
ஊரான பிள்ளைகளே, இயேசுவானவரை எவ்வளவுக்கு கீழ்ப்படுத்த முடியுமோ, எவ்வளவிற்கு அவரை உடைக்க முடியுமோ அவ்வளவுக்கு பண்ணிவிட்டார். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கூட ஒரு கைதியை மனப்பூர்வமான விதத்தில் உடைக்கிற ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அவர்கள் வஸ்திரங்களை கிழித்தெடுப்பது, அவர்களை கீழ்ப்படுத்துவது, தங்களை தாங்களே என்ன என்று ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்தில் அன்றைக்கே அவர்கள் அதை செய்ய தொடங்கிவிட்டார். அவர் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே ஒருவனும் அவரை தேட மாட்டார், அவ்வளவுக்கு கொண்டு போய்விட்டார். இயேசுவானவர் இப்பொழுது இருக்கிற நிலைமை என்னவெனில் சிலுவையோடு அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவிலே தொடங்கி சிலுவையிலே கொல்கதாக்கு வருவதற்கு உள்ளேயே அவர் பல விதத்தில் சோதிக்கப்பட்டு, பலவிதத்தில் பாதிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, அடிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, தள்ளிவிடப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, உள்ளான மனதிலே அவர் உடைக்கப்பட்டவராய் அவர் இன்றைக்கு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இந்த காட்சி உங்கள் கண்களுக்கு முன்பதாக, உங்கள் இருதயத்திலே இடம் பிடிப்பதாக. இவைகளுக்குள்ள இயேசு பேசியதை விட இயேசுவானவர் சிலுவையில் இருந்து பேசிய வார்த்தைகளே முக்கியத்துவத்தில் இடம்பெறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். அந்த 7 வார்த்தைகளிலும் இன்றைக்கு கிறிஸ்தவம் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த 7 வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இயேசு இப்பொழுது சிலுவையில், அந்த வசனத்தை வாசிங்கள், 35 வசனத்தை.
அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த நாளில எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இதெல்லாம் சும்மா ஒரு சம்பவம் அல்ல, ஏதோ தச்சைகளாக நடக்கிறது ஒன்று அல்ல, எல்லாம் தீர்க்கமாக உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்க தரிசி இதை குறித்து அருமையாக வர்ணித்து எழுதி இருக்கிறார். ஆகையினால இவைகள் சும்மா ஒன்று நடந்ததல்ல. ஆகையினால் இயேசு அவரை சிலுவையில் அறைந்த பின்பு இப்பொழுது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற இடங்களில் எழுதப்படுகிறது அதன் வழியாய் போகிறவர்கள் இயேசுவை அசட்டை பண்ணினார்கள், இயேசுவை அசட்டை பண்ணி கொண்டு போனார். இயேசு சொன்ன வார்த்தைகளை திரும்பவும் அங்கே நினைவுக்கு கூறப்படுகிறது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய முக்கியமான 7 வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கவனமாய் கேளுங்க, தேவன் அந்த 7 வார்த்தைகளை நமக்கு என்ன சொல்லுகிறார்? கடந்த வருஷம் முழுவதும் நாம் தேவனோடு நடந்தோம், உண்மைதான். ஆனால் இந்த 7 வார்த்தைகளிலே நம் வாழ்விலே ஏதாவது ஒன்றை மாற்ற முடியுமா?
ஏதாவது ஒன்றை சரிப்படுத்த முடியுமா, ஏதாவது ஒன்று தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து எங்களை நிறுத்த முடியுமான்னு சொல்லி பார்த்து நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே இந்த கல்வாரி இந்த பெரிய வழியில் அண்டு நம்மளை கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்த முடியுமா என்பதை கொஞ்சம் நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் தொங்குகிற பொழுது வேதம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார், அவர் மூச்செடுக்க முடியாத ஒரு நிலைமை, பேச முடியாத ஒரு நிலைமை, கதைக்க முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையிலும் இருந்து இயேசு ஏழு வார்த்தைகளை பேசினார். அநேக தேவ பிள்ளைகள் அது ஏழு முத்து என்றுகிறார்கள், ஏழு வைரம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏழு வார்த்தைகளும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது தயவு செய்து கவனத்தை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. சிந்தனையை அங்கே செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்துவாராக. ஆகையினால் இந்த வேளையிலே முதலாவது ரெண்டு வார்த்தைகளையும் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு பிரதர் மயூரன் அவர்கள் வந்து அந்த வார்த்தைகளுக்குள்ளே எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உச்சம் ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே இந்த விசேஷித்த நாளிலே நம்முடைய கிளச்சபைகளிலிருந்து ஒன்றிணைந்து இந்த ஆறுதலில் பங்கு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் நினைவு கூட வந்திருக்கிறோம். அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. அவருடைய கிருபைகள் என்றும் உள்ளது. ஆமென். உச்சாமா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய ஏழு வார்த்தைகளை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானிக்க கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலேயாவது நாம என்ன செய்வோம், அவருடைய அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் பட்ட நமக்காக அவர் பட்ட வேதனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் அத்தனையும் எனக்காகவும் உங்களுக்காகவும் தான் அவர் பாடுபட்டது. ஆமென். அவர் எங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதிலிருந்து சில வார்த்தைகள் நான் பேச போகிறேன். ஆகவே ரெண்டு வார்த்தைகளை குறித்து நாங்கள் பேச போகிறேன். அதிக நேரம் எடுக்க மாட்டேன், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சிருவேன். யாரும் தூங்கக்கூடாது, முழித்திருக்கணும். ஆமேன். அப்படியே கங்கிலை மூடின வண்ணமாக சிறியோட ஜெபத்தோடு இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய பாடுகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கூடியிருக்கிறோம். கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், பேசுகிற என்னையும் உங்களுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை புரிந்து இந்த வார்த்தைகளை எங்களை ஒப்பு கொடுத்து வாழ எங்களை கருவை தாரும். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:34 வாசிங்க.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறதான இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில வேதனைப்பட்டு கொண்டு துன்பத்தின் மத்தியிலே பேசின முதலாவது வார்த்தை மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன் இந்த வார்த்தைகளை சொல்ல காரணம், பிதாவே என்று முதலாவது அவர் கூப்பிட என்ன காரணம், இயேசுவோடு சீசர்கள் பெரும் திரள் கூட்டம் எப்பவுமே கூட இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு துன்பம் வந்தவுடனே எல்லாம் கையை விட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. இப்ப இயேசு தனியா இருக்கிறார், சிலுவையிலே தனிமாய் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். சீசர்கள் ஓடி மறைந்து விட்டார்கள், மறுதளித்து விட்டார்கள், உயிரை கொடுப்பேன் என்று பேசியவர்கள் எல்லாம் கொடுத்து விட்டார். ஆனால் இயேசுவோ தனிய சிலுவையிலே தொங்கினார். ஆனாலும் அவர் பேசிய முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதா எப்பொழுதும் கூட இருந்தார். இதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தனிமையான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், தனிமையான காரியங்கள் அநேகம் மேரிடலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழுகிற வேளையிலே அவர் கொடுத்த அந்த இரட்சிப்பு, அவர் கொடுத்த அந்த மன்னிப்பு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வார்த்தை சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை மறப்பதும் இல்லை. அவர் எப்பொழுதும் எங்களோடு நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அவர் கொடுத்த இந்த மன்னிப்பு நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கோ நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இங்கே தேவனை ஆராதிக்கிறோம். ஆமே, இது மகா பெரும் கிருபையாக இருக்கிறது. இதுக்கு பணம் பொருளோ ஈடு இணை இல்லாதது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மனுக்குலம் முழுவதற்கும் இந்த மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நாங்கள் அந்த மன்னிப்பை சக மனிதர்களுக்கு கொடுக்கிறோமா? அதுதான் இந்த நாள் நாங்கள் தியானிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. சபைக்குள்ளே இருக்கிறோம், குடும்பங்களில் இருக்கிறோம், நாம் வேலை செய்கிறோம், இந்த சமுதாயத்தில் வாழுகிறோம், எங்களாலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் மன்னிப்பு என்று வர கிடையிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, மன்னிக்கிறோம் ஆனால் மறக்க மாட்டோம். ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. மன்னிக்காமல் இருக்கிறது ஒன்றுதான், மறக்காமல் இருக்க ஒன்றுதான். ஆனால் இயேசுவோ எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து மறந்து விட்டார். ஆமே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் புதைத்து விட்டார். ஆனால் நாங்கள் சகோதரர்களை ஒரு தவறு செய்யும் பொழுது நாங்கள் மன்னிக்காமல் சபையிலே அல்லது போனால் குடும்பங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது கிறிஸ்து கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் அவமதிக்கிறதாக இருக்கிறது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுத்த அந்த மன்னிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் தெய்வீகமான அன்பா இருக்கிறது. அந்த உண்மையான அன்பை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னித்து மறந்து நாங்கள் கிறிஸ்து சாயலை தரிக்க வேண்டியவளா நாம இருக்கிறோம். அந்த வசனத்தை மீண்டும் படியுங்க, 34.
இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இன்னொரு கூட்டு சொல்லுகிறது, மன்னிக்க முடியாதவன் மனித உருவில் ஒரு மிருகம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை மன்னிக்காம நாங்கள் இருப்போமா என்றால் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு காரியம். சொல்லுவதிலே அர்த்தம் இல்லை, நம்ம சபையில் இருப்பதிலே வீண். அதான் சொல்லு காரியம், உண்மையான மன்னிப்பு. அது எப்படிப்பட்டதா என்ன கொடுக்கும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்டிருக்கிறார். ஏன் நம்மளால கொடுக்க முடியல? கட்டாயம் நம்ம கொடுத்துத்தான் தீர வேண்டும். பாருங்க, புதிய ஏற்பாட்டு வேதாமத்தின் படி கிரேக்க மொழியில் இருந்தால் இந்த புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கிரேக்க மூல பாஷையான கிரேக்க மொழியிலே இந்த மன்னிப்பு என்கிறதான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அப்யமி என்கிறதான ஒரு கிரேக்க பதம் கொடுக்கப்பட்டு கிடக்கு. அதிலே ஆறு விதமான ஆழமான ஒரு அர்த்தங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு விதமான அந்த ஆழமான சத்தியங்களை எப்படி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினார் என்பதை குறித்து நான் சில குறிப்புகளை, அந்த ஆறு விதமான குறிப்புகளை நான் சொல்லுவேன். அவர் முதலாவது அந்த அபியமி என்கிறதான அந்த கிரேக் மொழியில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு அருளும் என்று சொன்னார். மன்னிப்பு அருளும், பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னிப்பு அருளும் என்று சொன்னார். இரண்டாவது வார்த்தை, பிதாவே இவர்கள் குற்றங்களை பொறுத்து கொள்ளும், இவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு குற்றங்களையும் நீர் பொறுமையாய் பொறுத்து கொள்ளும் என்பதாக அவர் அந்த சிலுவையில தொங்கினபடியே வேண்டுகிறார். அடுத்து மூன்றாவது, பிதாவே இவர்கள் பாவங்களை புறம்பே தள்ளி இவர்களை ஏற்றுக்கொள்ளும், இதெல்லாம் எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே செய்த ஒரு காரியம். அடுத்து நான்காவது, பிதாவே இவர்கள் கடன்களை ரத்து செய்து ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய கடன்களை எல்லாம் ரத்து செய்து ஏற்றுக்கொள்ளும், பாவ கடன்கள் பல விதமான கடன்கள். அடுத்தது ஐந்தாவது காரியம், பிதாவே இவர்கள் வழக்கை தள்ளுபடி செய்யும், நமக்கு இருக்கிற அந்த வழக்கு. பாருங்க, ஒரு ஒரு குற்றம் நம்ம செய்துட்டால் நம்மளை கேஸ் போட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கோர்ட்ஸில் போய் என்ன செய்ய முடியும், தண்டனை கிடைக்கும், இதை போன செய்யவும். ஆனால் அப்படிப்பட்ட தண்டனையிலே நீங்களும் நானும் இருந்த வேளையிலே இயேசு சிலுவையில் தொங்கி அந்த வழக்கை தள்ளுபடி செய்யும் என்று சொல்லி பிதாவிடத்தில் என்ன செய்ய ஒரு வழக்கறிஞராக போராடுகிறார். அடுத்தது ஆறாவது காரியம், பிதாவே இவர்கள் பாவங்களை அப்பாலே எறிந்து விடும். ஆறு காரியங்களையும் உள்ளடக்கப்பட்டிருக்கு இந்த மன்னிப்பு என்கிறதான இந்த வார்த்தைக்குள்ளே. இதை அத்தனையும் இயேசு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்கள் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13 நீங்க வாசிக்க தேவன் அனைவருக்கும் தெரியும், அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும். வாசிக்கிறோம் வசனத்தை கேட்டா இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க, முழு வசனமும் தெரியும், 13 வசனங்களும் நாம சொல்லிடுவோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும், ஏற்றுக்கொள்ளும், எல்லாம் செய்யும். ஆனால் வாசிக்கும் பொழுதுதான் செய்யும். ஆனால் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அது எதுவுமே நமக்கு என்ன செய்யறது, வேலை செய்யாது. வெறும் வார்த்தையிலே அல்ல, நம்முடைய செயல்பாட்டிலே இருக்க வேண்டும். ஏசுனா ஒருவன் ஒரு மறுகணத்தில் அடிச்சால் மறுகணத்தையும் திருப்பி கொடு. ஆனா நம்ம என்ன செய்வோம், மறுகணத்துல எப்பரா சந்தர்ப்பம் கிடைக்கும் போடுவோம் மாதிரி நம்ம சுட்டி தெரிவோம். சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், ஏதாவது சரி அடிக்கடியும் பரவாயில்ல, வார்த்தையினாலாவது போட்டுருவோம் என்று சொல்லி போட்டுருவோம். அப்பதான் நம்ம மனசுல என்ன செய்யும், ஒரு திருப்தி. அப்பதான் மூச்சு விட்ட மாதிரி இருக்கும், வெளியே போனா உள்ள இருந்து அதை குடைஞ்சு கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட சூழையோடுதான் நாங்கள் எல்லாரும் அல்ல சிலர் வாழுகிறாங்க. கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, போலி கிறிஸ்தவர்களும் சபைக்குள்ள இருப்பாங்க நிச்சயமாக. ஆகவே எனக்கு அருமையான இதை படிப்பறீங்க, கிறிஸ்து கொடுத்த இந்த மன்னிப்பை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுத்து ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உண்மையான ரஜிப்பா இருக்கிறது, உண்மையான மன்னிப்பாக இருக்கிறது. பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை என்னவாம், ஒரு ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். ஆகவே மன்னிப்பு என்பது விலை மதிக்க முடியாத சொத்தா இருக்கிறபடியினாலே தேவன் கொடுத்த அந்த சொத்தை நாங்கள் அனுபவிப்பது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு நாமல் கொடுக்கணும். குடும்பத்திலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, நாம வேலை செய்யற இடங்களிலும் சரி, எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மன்னித்து நாங்கள் அதை செய்கிற வழியில்தான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்னான். மறுதளித்தான், மறுதளித்தது மாத்திரமல்ல சத்தியம் பண்ணி சபிச்சான். ஆண்டவர் விட்டாரா, விடல. மறுபடியுமாய் பேதுருவை தேடிப்போ, நீ என்ன நேசிக்கிறாயா என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அன்பு எங்களை மாற்ற வழியெல்லாம் இருக்கிறோம். ஆகவே இந்த மன்னிப்பை பெற்றது மாத்திரமல்ல நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கவளாய் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது வார்த்தை, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பேசிய இரண்டாவது வார்த்தை, அதே லூக்கா 23:43 வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிச்சிருக்காங்க. வலது பக்கத்துல ஒரு குற்றவாளி, இடது பக்கத்திலும் ஒரு குற்றவாளியாக நடுவிலே ஆண்டவரை. ஆனால் இதுல ஒரு குற்றவாளி என்ன செய்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று வேண்டுதல் சொல்கிறார். பரதீசில் இருப்பாய் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பரதீஸ் என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள், பலவிதமான அர்த்தங்கள் பொருத்தப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்று ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டுகிறது, லாசருடைய ஐஸ்வர்யாவுடைய சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று ஏதேனை குறிக்கப்படுகிறது. இன்னொன்று பவுல் 3 வரைக்கு போன அது இப்படி அநேக காரியங்கள் குறிக்கப்பட்டு, எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் முக்கியமல்ல. இவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அந்த நொடிப்பொழுதிலே மனம் மாறினான், அந்த வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டுகிறது. ஆனா வேதாகமத்திலே மொழிபெயர்ப்பிலே அநேக தவறுகள், கிட்டத்தட்ட 42 சொற்பிழைகள் இருக்கிறது ஒவ்வொன்றிலும். ஆனால் ஆங்கில வேதாமத்தில் அல்லது போனால் வேறு விதமான வேதாமங்கள் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்கிறதான இந்த வார்த்தைக்கு, ஏனென்றால் அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த 43 இருக்க வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொன்னார். ஆனால் இந்த குற்றவாளி ஒரு 7 விதமான காரியங்களை கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தான். அதை நான் உங்களுக்கு இதில் சொல்லுகிறேன். பாருங்க, இவர் தகாத ஒன்றையும் செய்யவில்லை என்பதாக அவன் அறிந்திருந்தான். இரண்டாவது, நியாயம் அற்ற தண்டனையை அனுபவிக்கிறார் என்று இரண்டாவது. மூன்றாவது, பரலோக ராஜ்யத்தின் அதிபதி என்று அறிந்திருந்தான். நான்காவது, மறித்தாலும் உயிர் அடைவார் என்று அறிந்திருந்தான். ஐந்தாவது, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க திரும்பவும் வருவார். ஆறாவது, நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். ஆறாவது, ஏழாவது, தன்னுடைய தண்டனைகளுக்கு தக்கதாக தண்டிக்கப்படுவதை அறிந்து இந்த குற்றவாளி என்ன செய்கிறான், தேவனுக்கு பயந்து அர்ப்பணித்து மனம் திரும்புகிறான். இதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். இப்படிப்பட்ட காரியங்களை என மற்றவன் நிந்திக்கிறான், நிந்திக்கிறவனை இவன் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். அப்படி அல்ல என்று சொல்லி இதையெல்லாம் அறிந்தபடி தன்னுடைய தண்டனைக்கு தக்கதாக தான் அனுபவிக்கிறேனே என்று சொல்லி அவன் அந்த நொடிப்பொழுதிலே மனதிரியம் என்னபடினால தான் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்று இருக்கு. அப்ப ஆண்டவர் ராஜ்யம் வந்துட்டுதா, அப்பவே மறுச்ச உடனே ராஜ்யம் வந்துட்டா? இல்ல, அவருடைய ராஜ்யம் இப்ப முத்தையு அது பரமண்ட ஜபம் சொல்லி கொடுக்கிறாரு. சொல்லி கொடுக்கும் பொழுது சீசருக்கு என்ன சொல்லுகிறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பிதாவுடைய ராஜ்யம் இப்ப இந்த பூமியிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இங்க வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்பொழுதுதான் இந்த ராஜ்யம் வரும். அப்ப அந்த ராஜ்யம் வரும் பொழுது இந்த திருடன் என்ன செய்வான், அவனும் இயேசுவோடு கூட இதைத்தான் அவன் அங்கே எடுத்து கேட்டான். கேட்கும் பொழுதுதான், ஆனால் இதுல சரியான மொழிபெயர்ப்புள்ள விதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்றால் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்பது அல்ல, இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும் பொழுது நீயும் என்னோடு கூட இருப்பாய். அதுதான் அதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. ஆனால் வீதம் எழுத்து பிழைகள் அல்லது போனால் அச்சு பிழைகள்னாலே கிட்டத்தட்ட 42 பிழைகள் இருக்கிறது. ஆனால் இதில் சரி, ஆனால் இதை குறித்து ஆழமாக தேடி ஆராய்ந்து எல்லா விதத்திலும் பார்த்தால், ஆனால் எப்படி நாங்கள் ஆராய்ஞ்சது பார்த்தாலும் அவருடைய வசனத்தினோட ஒப்பிட்டு பார்க்கிற வேலையில அவருடைய ராஜ்யம் இன்னும் வரவில்லை, இங்க பூமியிலே நடக்கும். அப்பொழுதுதான் இந்த திருடன் வருவான் என்பதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்திலே இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால், அவருடைய ராஜ்யத்திலே அவரோடு நாங்கள் பங்கு கொண்டு அவரோடு இந்த பூமியில நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமா இருந்தால், அவர்களை நினைக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் மன்னிப்பு கொடுப்பது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கை மாறி அந்த நொடிப்பொழுதிலே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறி தேவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தானோ அதே வண்ணமாய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கிற வேளையிலே அந்த ராஜ்யத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஆமேன். ஹலோலியா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஹலோலியா. சத்தம் ஹலோலியா. ஆகவே அந்த சில்லடைய யோசனை இருக்கிறது, கள்ள ஞானஸ்தானம் எடுக்கல, நானும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன். திருடன் ஞானஸ்தானம் எடுக்கல, பரலோகம் போனான். அப்ப நாம திருடரா? அப்படி ஒரு கேள்வி வரும். அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய சந்தர்ப்பம் அவனுக்கு அப்படி அமைஞ்சது. நாம என்ன செய்யணும், அந்த சூழ்நிலை நமக்கு வராது. நமக்கு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்கணும். தன்னை அவன் முழுவதுமாய் அர்ப்பணித்தபடினாலே அவனுக்கு பரதேசிலே இடம் உண்டு. அதே பண்ணமா எனக்கும் உங்களுக்காகவும் அந்த பரதேசில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகமா பேசிட்டு போகலாம், நிறம் போன படியினால நான் இதோட முடிக்க போறேன். ஆகவே இந்த ரெண்டு வார்த்தைகள், மன்னிப்பு இந்த பரதேசில், ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவரோடு கூட நாங்கள் ஆளுக்கு செய்ய அவரோடு நாங்கள் பரதேசில் இருக்க வேண்டும் என்றால், அந்த திருடன் எப்படி தேவனுக்கு பயந்து தன்னை அர்ப்பணித்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ, அதே போல நீங்களும் நானும் எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து
அவருக்கு முழுவதுமாய் கொடுத்து தேவனுக்கு பயந்து வாழுகிற வேளையிலே நிச்சயமாய் நாங்களும் அந்த ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட நாங்கள் ஆளுகை செய்வோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்த வண்ணமா இருந்த வண்ணமாவி கண்களை மூடி இருக்கிற வழியில் நான் உங்களுக்கான ஒரு சிறிய ஒரு ஜபத்தை செய்ய போறேன். நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நீர் எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறீர். அதே வண்ணமாய் நான் சக சகோதரரை ஆண்டவரையே நான் மன்னிக்க, சக மனிதர்களை நான் மன்னிக்க, யார் யாரோடு எல்லாம் எனக்கு மனஸ்தாபம் இருக்கிறதோ, மன்னிக்க முடியாமல் கசப்பான வேர் உள்ள இருந்து பழி வாங்கும் எண்ணத்தோடு நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாடுகளை நினைக்கிற நாளிலே ஆண்டவரே நான் மன்னித்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியான ஒரு மனப்பக்குவத்தை தந்து உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய பரதேசத்தில் உம்முடைய பரலோகத்தில் எனக்கும் ஒரு இடம் தாங்கப்பா என்று கேளுங்கள். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மன்னிப்பு வெளிப்பட வேண்டும் பற்றி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் மன்னிக்க முடியாமல் இருக்கான உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆவது உடைக்கப்படட்டும். ஆண்டவரே மனமாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யும் அப்பா. வெளுக்கும் ஆண்டவரே பரல ராஜ்யத்திலே ஒரு இடம் உண்டாகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாட்டும். யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அந்த ஆண்டவருக்கு உச்சாமையோடு சில கரங்களை நன்றி செலுத்துவோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதல் ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிய வண்ணமாக சொன்ன ரெண்டு வார்த்தைகளும் மன்னிப்பை சாய்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. ரெண்டாவது கள்ளன் மன்னிப்பு கேட்ட பொழுது அவனை மன்னித்து பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி நாம் ரெண்டு விதமான வார்த்தைகளையும் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கூட அநேக மன்னிப்புகளை குறித்து அவர் பேசியிருக்கிறார். மன்னிப்புக்குரிய வார்த்தைகளை குறித்து பேசியிருக்கிறார். பெரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த ஜனங்கள் யார் யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் தேவனோடு சென்றிருப்பார்கள் என்று சொல்லி என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மன்னிக்கப்படுகிற பொழுது மனம் திரும்புதல் உருவாக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாத ஒரு மன்னிப்பிலே அர்த்தமில்லாத ஒரு மன்னிப்பாக மாறிவிடும். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் உருவாக்கப்படுகிற பொழுது மன்னிப்பு பரிபூர்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவானவர் மன்னி இது பிதாவை இவர்களை மன்னி மன்னியும் என்று சொன்ன வார்த்தைக்குள்ளே யூதாஸ்கரியத்து அடைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார். ஆனால் பேதுரு கர்த்தருக்குள்ளே திரும்ப மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழியிலே நாம் இயேசு ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன ஏழு முத்துக்களே மூன்றாவது நான்காவது முத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்கள். ஏதாவது ஒன்று இந்த வார்த்தையிலே இந்த நாளிலே எங்களுக்குள்ளே இறங்கி எங்களுக்குள்ளே வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்கினால் அதுவே இயேசு இந்த நாளிலே சிலுவையிலே தொங்கிய அந்த 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 அவர் செய்த அவ்வளவு காரியங்களுக்கும் ஒரு மேன்மையானதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. எங்கள் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைகளை இந்த வார்த்தைக்கு நேராக வையுங்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை நம் வாழ்விலே செய்வாராக. இந்த வழியிலே அந்த மூன்றாவது நான்காவது வசனங்கள் வார்த்தைகளை பார்ப்பதற்கு நம்முடைய சபையிலே ஊழியம் செய்கிற பிரதர் ஜான் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா.
நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகளில் தியானிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துரோகிகளும் நீசர்களுமாக இருந்த எங்களை தகுதிப்படுத்தி அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாங்கள் தகப்பனே, நாங்கள் உள்ளான மனுஷனிலே அடுவரைய புதிய மனுஷனாக மாற நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பேசுகிற அடியானை மறைத்து உம்முடைய சிலுவை வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் உமக்காக வாழ அனுக்கிரகம் செய்யுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லணும், நான் ஆரம்பிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? நான் என் பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வாய்க்குள்ளேயே என்ன பண்ணுவோம், பேசுவோம். நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட 7 மணி நேரம் இல்லை, 7 நாள் தொடர்ச்சியாக பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆலயத்தில் வந்து அலேலியா சொன்ன சொன்னால் வாயை இறுக்கி சிப்பை போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு டேப்பை ஒட்டி சொல்லவே மாட்டோம். ஆனால் அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்மளை பிரித்தெடுத்த தேவன் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஹலெலுயா, ஹலெலுயா, ஹலெலுயா. கர்த்தர் நல்லவர். ஹலெலுயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 3வதாக சொன்ன வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 25-27 படிங்க.
இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. இந்தியாவில் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்தில் வசதி படைத்தவர்கள் வாழக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பேர் போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வீடு 10 நாளா திறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா ஒரு வயதான அம்மா பிணமாக கிடந்தாங்க. எப்போ இறந்தாங்கன்னு தெரியலை, ஆனால் வயதான அம்மா. அவர் அந்த கொஞ்சம் விசாரிக்கும் போது தெரிஞ்சது அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் கனடாவில் இருக்கிறாங்க. வீட்டில் எங்கும் பார்த்தானா விலையுயர்ந்த பொருட்கள், நல்ல விலையுயர்ந்த சோஃபா, விலையுயர்ந்த பெட், அவங்க பயன்படுத்துறதுக்கு எல்லாமே விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருந்த போதிலும் அந்த அம்மாவுக்கு அன்பு இல்லை. கடைசியில் தனியாக மறித்து போனாங்க. கடைசியில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சது அந்த பையன் கனடாவில், அந்த பையனும் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறாப்ல, ஏழையா இல்லை, ஆனால் தன்னோட அம்மாவை மறந்து போயிட்டு அம்மாவுக்கு தேவையான பணம் எல்லாம் நிறைய அனுப்பி பார்ப்பான். அவங்க அம்மாவோட அக்கௌண்ட் எடுத்து பார்க்கும்போது 700,000 பணங்கள் இருந்துச்சு, ஆனால் அன்பு இல்லை. அதுதான் இன்னைக்கோட நிலைமை. இன்னைக்கு எல்லாம் மாயையாக இருக்கு. அன்பு பணத்துக்காக இருக்கு, பொருளுக்காக இருக்கு. ஆனா அந்த அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட அன்பு தானே இருக்கு. பிள்ளைகள் தன்னுடைய சொந்த தாயை, தன் பெற்றெடுத்த தாயை கொலை பண்ணுகிற காலம் இது. எத்தனை ஏதாவது ஒன்று கொடுக்கல அப்படின்னா எடுத்து கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி எடுத்து சுடுறது, எங்கும் இங்கு நடக்குதான் இருக்கு. நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் தன்னையே சாட்சியாக மாதிரியாக காட்டி கொடுக்கிறார். நாம் பின்பற்றக்கூடிய ஒரே மாதிரி அவர் தான். இந்த அம்மாவுக்கும் தாய்க்கும் இடையே உள்ள உறவை பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் முதல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயசா இருக்கும்போது ஆலயத்துல போறாங்க. வருஷம் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதுக்காக எருசலேமுக்கு வராங்க. எங்க இருந்து? வடக்கு பகுதியான இஸ்ரேல் தேசத்திலிருந்து தெற்கு பகுதிக்கு வராங்க. அப்ப 3 நாள் முடிஞ்சிட்டு திருப்பி போகும்போது, பஸ்கா பண்டிகை முடிஞ்சு திருப்பி போகும்போது பிள்ளைய காணும். அப்பா அம்மாவும் தேடி வராங்க. உடனே இந்த மரியாள் வந்து இயேசு கிட்ட சொல்றாங்க, உன் தகப்பனும் உன் தாயும் நாங்க ரெண்டு பேரும் உன்னை தேடிட்டு வர்றோமே, நீ எங்க போயிட்ட அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, நான் விசாரத்தோடு உங்களுக்கு உன ரொம்ப வருத்தத்தோடு, நீ எங்க போயிட்ட, பதட்டத்தோடு நாங்க தேடி வரோம், நீ இங்க இருக்கிற அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளே நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னோட பிள்ளையோ இல்லைன்னா உங்களோட பிள்ளையோ நீங்க அவனை தேடி போயிட்டு இருக்கும்போது எங்கடா போன அப்படின்னா, என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, முளைச்சு 3 அடை விடல எனக்கு நீ இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டவனும் புடதில ஒண்ணு கொடுத்து இழுத்துட்டு வருவோம். இதுதான் உண்மை இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு தெரியும், இவர் உலகத்தின் இரட்சகர், இவர் இருக்க வேண்டிய இடம் பரிசுத்த ஆலயம், இவர் சம்பாதிக்க வேண்டியது, இவர் செய்ய வேண்டியது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புக்கு மேல பிதாவினுடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறார் அந்த அம்மா. இன்னொரு இடத்துல அம்மாவும் சகோதரர் வந்து வெளியே நிக்கிறாங்க. ஸ்ரீஷர்கள்லாம் சொல்றாங்க, உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் வெளியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யார் சகோதரர் தெரியுமா, எனக்கு யார் தாய் தெரியுமா,
என் கூட இருக்க இந்த சீஷர்கள் தான் அப்படின்ட்டு. ஒருவேளை என்னோட பிள்ளை இப்படி சொன்னா என்னோட நிலைமை எப்படி இருக்கும்? இன்னொரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோட முதல் அற்புதத்தை செய்யும் போது அங்கிருந்து சொல்றது, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இத்தனை வார்த்தைகளையும் கேட்ட பிறகு ஒரு தாயா நமக்குள்ள, இல்லைன்னா ஒரு தகப்பனா எனக்குள்ள உங்களுக்குள்ள என்ன வரும்? இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி இடாபடியா என்னத்தையாவது பேசுவான், இவன்கிட்ட ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறது மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூர போயிரும் இல்ல. ஆனா அங்க அந்த இந்த வேத பகுதியில நமக்கு அது கற்றுக் கொடுக்கல. அந்த 25வது வசனத்தை படிங்க.
இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேயப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள்.
எங்க நின்றுட்டு இருக்காங்க? இயேசுவின் சிலுவையின் அருகே. எத்தனை முறை தன் தாய் தேவ சித்தத்தின்படி தேவ சித்தத்தினால மறுதளிக்கப்பட்ட போதிலும் இந்த தாய் தன்னுடைய மகனை விட்டு தூர போகல. தன்னுடைய மகன் படுற பாடுகள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த மரியாள். ஆனா தூர போகல. நம் ஒருவேளை என் பிள்ளை கீழே இன்னைக்கு விழுந்தா அப்படின்னா ஓடி போய் என்ன பண்ணுவோம்? தூக்குவோம். இத்தனை பாடுகளையும் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த தாயோட மனம் எத்தனை அளவாக கொதிச்சிருக்கும் நம்ம சிந்திச்சு பார்க்க முடியுதா? நம்ம சாதாரணமா நம்மளோட பிள்ளைங்க கீழே விழுந்தாலே என்ன பண்ணுவோம்? ஓடி போய் தூக்குறோம், அவங்களை அரவணைக்கிறோம், ஐயா ராசா என்ன ஆச்சு அன்பா கேட்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட 3 நாட்களாக பாடு அனுபவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப கடைசியில நம்ம இன்னைக்கு சிலுவையில நம்ம இந்த சிலுவை படங்கள்லாம் கடையில விற்குது. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கப்பட இடையில வந்து ஒரு துணியை கட்டிட்டு இருக்கிறவர படம் இருக்குது. ஆனா நிஜம் அதுவல்ல. அவர் முழு நிர்வாணியாக கல்வாரியில தொங்கினார். முழு நிர்வாணியாக 33.5 நிரம்பின ஒரு ஆண் மகன் தன் தாய்க்கு முன்பதாக தொங்கும் பொழுது ஒரு தாயுடைய இதயம் எப்படி துடித்திருக்கும்? ஒரு தாயுடைய இதயம் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும்? இல்லைன்னா அந்த மகனுடைய, ஐயோ என்னால எதுவுமே முடியலை அப்படின்னு அந்த மகனுடைய இருதயம் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்கும்? ஆனா ரெண்டு பேரோட பாச பிணைப்பும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு நாளும் தடையா இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறும் பொழுது பாசம் தயவு செய்து குறுக்கிடவே வேண்டாம். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பாடுகள் அனுபவிக்கட்டுமே, நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளட்டுமே, குறைஞ்சு போக மாட்டாங்க. பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களை தாங்கி தாங்கி பேம்பரிங் பண்ணி ஒரு காலத்துல பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க கூடிய சூழ்நிலையை பெற்றோர்களாகி நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? உருவாக்க கூடாது. மாறாக பிதாவினுடைய சித்தம் முதலாவது நீ செய்யணும். பிதாவினுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவதற்காகவே நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு அணு தினமும் ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களுடைய என்னுடைய கடமை. அது பிள்ளைகளும் நீங்க நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய சித்தமா அன்பான் வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நினைச்சுக்கோங்க. அங்க சொல்றாரு தன்னுடைய அம்மாவை விட்டு கொடுக்கல, தன்னுடைய பெற்றவங்களை விட்டு கொடுக்கல, அதே நேரத்துல ஊழியத்தை செய்யவும் மறக்கல. ஆண்டவர் உங்களுடைய அம்மாவை மறுதளிச்சு, உங்களுடைய அப்பாவை அவமானப்படுத்தி, உங்க பெற்றோரை நிந்தித்து நீங்க ஒரு ஊழியத்தை செஞ்சீங்கன்னா அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அதுல பிரியமா இருக்கவே இல்லை. ஏன்னா நீதிமொழிகள் நமக்கு சொல்ல அழகா சொல்லியிருக்கிறாரு, உன் தாய் முதிர் வயதாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. இன்னைக்கு உங்களுடைய அப்பா அம்மாவை எதற்காக சார்ந்திருக்கிறீங்க நீங்க? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தயவு செய்து ஆண்டவரை நம்ம மாதிரியா வைப்போம். பெற்றோர்கள் இங்க அழகா, அங்க அழகான ஒரு ஒரு அன்பு அழகா பூர்ணமா வெளிப்படுத்தி இருக்காருங்க. தன்னுடைய அன்பான சிஷ்யனை பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய். தன்னோட தாயை பார்த்து சொல்றாரு, இதோ உன் மகன். எந்த பொறுப்பை ஆண்டவர் நிறைவேற்றாம போகவே இல்லை. இன்னைக்கு நம்ம எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் பிள்ளைகள் நிறைவேற்றும் போது குறுக்கால போறோம். தயவு செய்து குறுக்கால போறோம். ஆண்டவருக்காக பாடுகள் அனுபவித்தா அனுபவிக்கட்டும். ஏன் நீங்களும் நானும் அனுபவிக்கல? கஷ்டங்கள் வரதான் செய்யும் வாழ்க்கை. அந்த கஷ்டங்கள் வழியாக தான் தேவனை அவர்கள் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால பிள்ளைங்களுக்கு பாடு வரும்போது, கஷ்டம் வரும்போது ஓடி போய் குறுக்க விழாதீங்க. பிள்ளைகளும் அப்பா அம்மாவை மதிக்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்காதீங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டமா அதாவது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்த வேலை செய்யாம இருக்கலாம், உயரிய வேலை செய்யாம இருக்கலாம், இல்லைன்னா அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க ஒன்ன பெத்தவங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுடையவர், அவர்கிட்ட எல்லா அதிகாரம் இருந்தது. ஆனா கடைசியில சிலுவையில தொங்கும் போது என்ன பண்றாரு, அன்பான தன்னுடைய தாயை பார்த்து பொறுப்பு ஒப்பு கொடுத்துட்டு போறாரு. இதே போல அன்பு உங்களுக்குள்ள உங்க அப்பா அம்மா உங்க பெற்றோர் மேல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாகவே தேவன் நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார் உங்கள் மூலமாக. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. பெற்றோர்களாகிய நாங்கள் எதை செய்யணும், பிள்ளைகளாகிய நாங்கள் எதை செய்யணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, கேட்ட வார்த்தைகளை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விடாத படிக்கு அதில் நிலைத்திருக்கத்தக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்து நாலாவது வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாலாவதாக எந்த வார்த்தை சொல்றார்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 27:45-46 படிங்க.
6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
நம்ம யாராவது ஒரு நாளாவது யோசிச்சிருப்பாமா, இயேசு கிறிஸ்து ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்ட்டு? யாராவது யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா யோசிச்சிருப்போம். இல்ல இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவருடைய தோளின் மேல சுமத்தப்பட்டது நிமித்தமாக ஒரு பெரிய இடைவெளி. 6 மணி ரொம்ப நேரம், ஒரு 3 மணி நேரம் பெரும் காரிருள் வருது. அந்த காரிருள் கடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவ்வளவு நேரமும் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. சகல ஜனங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார் அன்பு. யோவான் 3:16 நம்ம படிக்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டே வர்றாரு. இல்ல இதெல்லாம் நிறைவேற்றி முடிச்ச உடனே அங்க அழகா வேத வசனம் சொல்லுது, 9 மணி நேரத்தில் இயேசு எலி எலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமேட்டு, மெதுவா சொல்லல, இவ்வளவு நேரமும் எப்படி பேசுறாங்க தெரியல. ஆனா இங்க அழகா மத்தேயு ஆக்கியன் எழுதுறாரு, மிகுந்த சத்தமேட்டு. கல்வாரி சிலுவையில சத்தமிட்டு கூப்பிடுறதுங்கிறது வந்து ரொம்ப எளிதான காரியம் இல்ல. நீங்க புஷ்அப் எடுப்பீங்கன்னா அந்த புஷ்அப் எடுக்கும் போது உங்களை கொஞ்சம் அந்த அந்த பாருக்கு மேல உங்க கழுத்தை வச்சுட்டு கொஞ்சம் சத்தமா பேசி பாருங்க, பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். சாதாரணமா பேசவே முடியாது. அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும்? திருப்பி கொள்ளுங்கள், எபேசியரின் புத்தகம் 2:14-22 வரைக்கும் படிங்க. நான் எபேசியர் 2:14-22.
எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
இங்க அழகா எபேசி ஆக்கியன் எழுதுகிறார், அப்போஸ்தலன் பவுல், இதற்கு முன்னாடி நாம தேவன் அற்றவர்களாக இருந்தோம், அவருடைய மரணத்தின் மூலமாக, அவர் கைவிடப்பட்டதின் மூலமாக, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக நம்ம என்ன பண்ணிட்டாராம், பரலோகத்தோடு கூட ஒப்புரவாக்கிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு, தேவனோடு ஐக்கியம் பெற்றவர்கள். அதனாலதான் 18 வசனத்துல அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால், எந்த ஆவியினால், அந்த பரிசுத்த ஆவியானவரால் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம இப்ப யாரு, பிதாவினிடத்துல சேரக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இந்த நாட்டுல எனக்கு குடியுரிமை கிடையாது, எனக்கு விசா கொடுத்திருக்கிறாங்க, நான் இந்த நாட்டுல இருந்து வேலை செய்வதற்காக எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த நாட்டுல இருந்துட்டு இந்த நாட்டுக்கு நான் துரோகம் பண்ணனா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, I'll be thrown out, உடனே என்னை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து நான் இந்த நாட்டுக்குள்ள வர நினைச்சாலும் வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான், அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் கைவிடப்பட்டதின் மூலமாக நம்ம கையில ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விசாவை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு விசாவை கையில கொடுத்திருக்கிறாரு. இத பத்திரமா பாதுகாக்க வேண்டிய வேலை யாரோடது, என்னோடது. இதை நீங்களும் நானும் பாதுகாக்கல அப்படின்னா, அது எதற்காக பாதுகாக்கணும் அப்படின்னா, அங்க அழகா சொல்லியிருக்கிறாரு, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயத்துல அசுத்தமான ஒரு கல்லை கொண்டு போய் ஆண்டவர் வைப்பாரா, வைக்கவே மாட்டார். நிச்சயமா சொல்றேன், வைக்கவே மாட்டார். நீங்களும் நானும் பரிசுத்தத்துல நிலைத்து நிற்பதற்காக தான் அன்னைக்கு அவர் கைவிடப்பட்டார். நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆலயத்துல அங்க அழகா அழகா அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அந்த ஆலயத்துல நீங்களும் நானும் இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் அன்னைக்கு கைவிடப்பட்டார். ஒரே ஆவினால ஒரு காலத்துல நம்ம துரோகிகளா இருந்தோம், மீசர்களா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம், மீறுதல் பண்ணவர்களா இருந்தோம். இன்னைக்கு ரட்சிப்புங்கிற ஒரு விசாவை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த விசாவை நம்ம பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய தலையா, என்னுடைய தலையே போனாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, அந்த ரட்சிப்ப இழந்துடக்கூடாது, அந்த பரிசுத்தத்தை இழந்துடக்கூடாது, நீதி செய்கிறத விட்டுறதக்கூடாது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்ட்டு நமக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த பரிசுத்தத்தை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு சாத்தான் முயற்சி செய்வான். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், புதிய ஏற்பாட்டின் காலத்துல எந்த ஒரு தேவ மனிதர்களும் தனக்கு வந்த சோதனைகள்ல பிசாசு என்னை சோதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தரும் சொல்லல. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நீங்க மத்தையும் முதலாம் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் வரைக்கும் படிச்சு பாருங்க, எந்த ஒரு தேவ மனிதர்களும் எந்த ஒரு அப்போஸ்தலரும் என்னை பிசாசு சோதிக்கிறான்னு ஒரு இடத்துலயும் இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஆனா தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்து, அன்னைக்கு அவர் அடிக்கப்பட்டார், என்னக்காக கைவிடப்பட்டார், எல்லாம் உண்மை. அதற்காக யோவான் 2 யோவான் இப்படியா சொல்றாரு, நான் மறுபடி பாவம் செய்து அவருடைய சமூகத்துல வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு முடிக்கலாம், எபேசியர் 5:1-5 வசனத்தை படிங்கக்கா.
ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
ஒரு நிமிஷம் அக்கா, அங்க அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் எப்படியா பிரியமான பிள்ளைகள், இந்த பிரியமான பிள்ளைகள்ட்டு எதனால வந்துச்சு அப்படின்னா, அவர் கைவிடப்பட்டதுனால. மறக்கவே கூடாது, நான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் அவர் அன்று கைவிடப்பட்டதுனால. ஆகையினால அங்க அழகா கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக எனக்காக, அந்த இடத்துல நமக்காக எனக்காக போடுற இடத்துல நமக்காக போடுறதுல எனக்காக இல்லைன்னா, உங்க பேரை போட்டு நீங்க வீட்டுல போய் உட்காந்து படிச்சு பாருங்க, அப்போ கிறிஸ்துவோட அன்பு தெரியும். கிறிஸ்து எனக்காக தம்மை தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, ஜானில் அன்பு கூர்ந்தது போல, உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல, இன்னைக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, சபையில வெளிப்படுத்துவதற்கு, முதலாவது சபையில வெளிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து படிங்கக்கா.
மேலும் பரிசுத்தம் ஆண்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாரக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே.
நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்புங்கிற ஒரு விசாவை கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த ரட்சிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை அழகா பட்டியல் எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. மறுபடியும் சொல்றாரு ஐந்தாம் வசனம், மூன்றாம் வசனத்துல இதே தான் சொல்றாரு. மறுபடியும் ஐந்தாம் வசனத்துல சொல்றாரு, விபச்சாரம், அசுத்தம், விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. இந்த மூன்று காரியங்களும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இடத்துல வந்துச்சு அப்படின்னா, அவருடைய சபையில அவர் அந்த மாளிகையை கட்டுறாரு இல்லையா, அந்த மாளிகையை கட்டும் போது என்னை ஒரு அழகான செங்கலை கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த பரிசுத்தம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா அந்த செங்கலை தூக்கி வெளியில போட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்து உள்ள வச்சிருவார் ஆண்டவர். ஆகையினால அன்னைக்கு ஆண்டவர் கைவிடப்பட்டார், எல்லாம் உண்மை. இன்னைக்கு எதற்காக கைவிடப்பட்டார்ட்டு நம்ம இன்னைக்கு மட்டும் யோசிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா, நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் அணு தினமும் காலையில இந்த கல்வாரி சிலுவையை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினோம் அப்படின்னா நிச்சயமா பாவம் நமக்குள்ள வரவே வராது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வாசகம் ஒன்று படித்தேன், என்னன்னா, வியரிங் கிராஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, பட் பியரிங் கிராஸ் இஸ் த கிறிஸ்டியானிட்டி. சிலுவையை அணிந்து கொள்வதல்ல கிறிஸ்துவம், மாறாக சிலுவையை சுமந்து செல்வதே கிறிஸ்தவம். நீங்களும் நானும் சிலுவையை சுமக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர, சிலுவைய அழக தங்கத்துல அணிகிறதுக்கு இல்லை. அணிகிறது தப்புன்னு சொல்லல, உங்களை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா சிலுவை அணிந்து கொள்வதற்கு மேலாக சிலுவையை சுமந்து செல்வதற்கு உங்களையும் என்னையும் நான் முழுவதுமாக அர்ப்பணிப்போமானால் அதுவே தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்கும். அதுதான் அவருடைய கல்வாரி அன்பை நாம் நினைவு கூறுகிறதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. அன்பின் தகப்பனே, உமக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காகவும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தகப்பனே, அடிக்கப்பட்டு காயப்பட்டு நொறுங்குண்டவராய் தகப்பனே, என்னை மீட்பதற்காக உண்மையே பலியாக கொடுத்தீரே. அந்த அன்பை நான் ஒரு நாளும் மறவாத படிக்கு நீர் எனக்காக கைவிடப்பட்டீர். நீர் என்னை சேர்த்து கொள்வதற்காக, ஆண்டவரே நான் பரலோகத்தோடு ஒப்புரவாகுவதற்காக எனக்காக கைவிடப்பட்டீரப்பா. அது நான் ஒரு நாளும் மறவாதபடி தகப்பனே, என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள என் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே, ஆண்டவரே சிறியவர் முதல் பெரியோர் வரை தகப்பனே ஒவ்வொருவரும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அசுத்தமாவது, பொருளாசையாவது, விக்கிரக ஆராதனையாவது, தகப்பனே வேசித்தனமாவது, எந்த ஒரு பாவ காரியங்களும் தகப்பனே எங்களுடைய சபையில் இருக்கிற ஒருவருக்குள்ளும் உள்ளே நுழையாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த எங்களை முழுவதுமாக உம்முடைய ஆளுக்குள்ள தருகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மிகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய 3வது 4வது வார்த்தைகளிலே ஒன்று, தன்னுடைய தாயை அவர் கைவிடவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தார், அவர் மனிதனாக இருந்தார், அவரிடத்தில் எல்லாம் இருந்தும் தனக்கு கொடுத்த தாயை அவர் கவனித்தார் என்பதை வாலிபர்களும் சரி, முதியவர்களாக இருக்கிற நீங்களும் சரி கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனெனில் இன்றைய நாள் கணக்கின்படி எல்லா தேசங்களிலும் முதியோர் இல்லங்கள் பெருகுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பன்மார் கடந்து செல்லாத படிக்கு எச்சரிக்கையோடு கவனத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பணம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி 4 பேரிடத்திலே பேர் எடுக்கலாம், உலகத்திலே சுத்தி சுத்தி வரலாம், எங்கெல்லாம் போயிட்டு என்னெல்லாம் செய்யலாம், ஆனால் உங்கள் தாய் தகப்பனுடைய வாழ்வு தோற்று போனால் நீங்கள் தோற்று போனதுக்கு சரியாகிவிடும். இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசு செய்த வழிகளை கை கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன், வாழ்வு பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கவனிக்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. இயேசுவானவர் கைவிடப்பட்டதின் நோக்கம் நீயும் நானும் இன்றைக்கு இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. உங்களை தேவன் பரிசுத்த கற்களாக மாற்றும்படியாக தேவன் தன்னை அந்த நாளிலே பிதாவினிடத்திலிருந்து பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்பதை இந்த வேதத்தில் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா.
நாம் தொடர்ந்து நாம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நாம் கவனத்தோடு தேவன் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்து செல்லுங்கள், கொண்டு செல்லுங்கள், இரவில் கொண்டு போய் சிந்தியுங்கள். கர்த்தர் இந்த ஏழு வார்த்தைகளிலே கிறிஸ்தவத்தை உட்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வேளையிலே நாம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கவனமாக இருந்து கேளுங்கள். இயேசு ஆண்டவர் மரித்து கொண்டு இருக்கிற பொழுது, சிலுவையிலே ரத்தம் சிந்தி முடியாது இருக்கிற பொழுது, ஏழாவது ஒரு தருணத்திலே அவர் பேசிய ஏழு வார்த்தைகளும் மேன்மையானவைகளே. ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த ஐந்தாவது வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார் நம்முடைய சபையிலே பிரசங்க ஊழியத்தை செய்கிற பிரதர் தரசன் அவர்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார்கள். கவனமாய் கேளுங்கள். தேவன் எதை சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். தேவன் நம்மத்திலே பேசுகிற வார்த்தைகளை கொண்டு சென்று இந்த இரவிலே தியானியுங்கள். கர்த்தர் நன்மையான ஒரு காரியத்தை நம்மத்திலே இந்த இரவிலே செய்வாராக. ஹல்லேலூயா. இது பெரிய வெள்ளியாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. நம்முடைய தேவன் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பெரிய ஜெபத்தோட கடந்த செல்வம் வந்து, நன்றியப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக சகலரும் ஒப்பு கொடுத்த தேவனே ஆண்டவரே, இந்த வார்த்தையை உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ரட்சிப்பின் ஆழத்தை, ரட்சிப்பின் தாகத்தை எங்களை காண்பிக்கப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சத்தமர் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நேற்று இன்றும் என்று மாறாதவர். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. நம்முடைய தேவன் பிசாசின் தலைய நசுக்கினார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பிசாச தோக்கடித்து ஜெயமெடுத்தாரு. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பிசாசியை அலற விட்டாரு. ஆமேன், ஹல்லேலூயா. குருத்தோல நாயகர் ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ள நுழைந்தாரு, இயேசுவுக்குள்ள வந்தாரு. புனித திங்கட்கிழமை தேவாலயத்தை சுத்தப்படுத்தினாரு, கிளீன் பண்ணாரு. புனித செவ்வாய் தேவாலயத்தில் கற்பித்தாரு. புனித புதன் யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தை காட்டி கொடுத்தார். மாட்டு வியாழன், பெரிய வியாழன், இயேசு சீசர்கோட ராப்போஜனத்தில் பந்தி இருந்தாரு, சீசற்ற கால்களையும் கழுவினாரு. புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி, இயேசு கிறிஸ்து அதிகாலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டாரு. சாயங்காலம் 3 மணி வரைக்கும் சிலுவையில் தொங்கினாரு. கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் இடைவெளி. இந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்ட ஒரு மரணம் சொன்னா வந்து, உலகத்திலேயே அதிகமான ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு மரண தண்டனைன்னு சொன்னால் இந்த சிலுவை மரண தண்டனை தான். அது எப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனைன்னு சொன்னா வந்து, ஒரு இருதயம் எல்லாம் அப்படியே கல்லா போயிடும், ரத்த குழாயில் அப்படியே பாதிக்கப்பட்டு போயிடும், சரியா பேச முடியாது, மூச்சு திணற பெறும், பேச வேண்டிய விஷயத்தை வந்து அப்படியே விக்கி 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 பேசத்தான் முடியும். வந்து சொல்லுவார், விஷயத்தை ஒன்றும் சொல்ல முடியாது. ரத்தங்கள் எல்லாம் முறைகேடாக வெளிக்கிடும். முறைகேடாக சொன்னா வந்து, அது உடம்பின் அமுக்கத்தில் வந்து ரத்தம் வந்து கண் வழியாக, காது வழியாக இப்படி இல்லாம ரத்தம் வெளிப்படும். சொல்றாங்க, சிறுவ மரணத்துக்கு வந்து அப்படியான ஒரு ஒரு வலி கொண்டு இருக்குமா? ரத்தம் வந்து அப்படி ஒரு வெளியர் சிறுவ மரணத்துக்கு வந்து 6 மணித்தியாங்கள் இடங்களில் வந்து ரட்சிப்பின் ஆழத்தின் தாகத்தை ஆண்டவர் வந்து அந்த சிலுவையில் நம்ம காண்பித்தார். யாருக்காக? உங்களுக்காண்டி, எனக்காண்டி, உங்கள் மேதம், என் மேதம் கொண்ட தாகத்தால். இப்போ ஜோவான் 19:28 வாசிங்கோ.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
என்ன உலக சுத்தமாக வாசிங்க.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார்.
பிதா, பிதாவின் யோசனையின்படி, பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் திட்டத்தின்படி, பிதா எந்த நோக்கத்துக்காண்டியும், எந்த சித்தத்துக்காண்டியும், எந்த சித்தத்துக்காண்டியும் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அந்த சித்தமும், அந்த நோக்கமும், அந்த திட்டமும் நிறைவேற அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேற இயேசு கிறிஸ்து அந்த வேத வாக்கியங்கள்ல தாகமா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. பிதா எங்கள் மேல் வச்ச அன்பின் வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறதுல நமக்கு தாகமா இருந்தாரு. நீங்க 4 சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கலாம். வந்து அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லையா? நீங்க பார்க்கலாம், ஒரு சுவிசேஷ புத்தகத்துல ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டது, ஆனா எல்லா சுவிசேஷ 4 சுவிசேஷ புத்தகத்திலே வந்து ஒரே வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லையா? ஒரு ஆத்மா பசி, ஒரு ஆத்மா தாகம், ஒரு ஆத்மா தவிப்பு, ஒரு ஆத்மா ஏக்கம். பிதா கற்பித்த எல்லாவற்றையும் அவர் நமக்கு உபதேசிக்கிறதுக்கு பூமியில வாழும் காலத்துல ஒரு தாகமா ஓடிக்கொண்டே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். மலையில் ஏறுறாரு, மலையில் ஏறி விடியும் மட்டும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. பிதாவின் சித்தம் என்ன, பிதாவின் நோக்கம் என்ன, அடுத்தது பிதாவின் சித்தத்தை கேட்கிறையில அவர் தாகமா இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் என்னுடையவள் அல்ல, என்னை அனைத்துடைய உபதேசமா இருக்கிறது. நான் என் சுயமா பேசவில்லை, நான் எப்படி பேச வேண்டும், எப்படி உபதேசிக்க வேண்டும் சொல்லி பிதா என கட்டளை கொடுத்திருக்கிறாரு. நாமண்டே பாக்குறோம் வந்து இயேசு வந்தாரு, சிறுவைக்கு போனாரு, எல்லாத்தையும் செய்து முடித்தார்னு சொல்லி வந்து பிதா இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சித்தது மட்டும் இல்ல, ரட்சிப்பின் வாழ்க்கை முறையை கற்பித்தாரு. ஆமேன். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையா இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினாரு. முதலாவது நம்மளை ரட்சித்தாரு, இரண்டாவது ரட்சிப்பின் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டினாரு. ஆமேன், அல்லேலூயா. இப்ப எல்லாவற்றையும் பிதாவின் நோக்கங்கள், திட்டங்கள், சித்தங்கள் எல்லாவற்றையும் அழகா செய்து முடித்திப்பங்க சிலுவை வரையும் கொண்டுட்டாரு. இப்ப சிலுவையில வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிபூர்ணப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். பரிபூர்ணப்பட வேண்டும் சொன்னால், நிறைவேற்றப்பட வேண்டும் சொன்னால், வேத வாக்கியங்கள் எப்படி இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். மரிக்கும் போதுதான் வேத வாக்கியங்கள் பரிபூர்ணப்படுகிறது, மரிக்கும் போதுதான் வேத வாக்கியங்கள் நிறைவேற்றப்படுகிறது. வேத வாக்கியங்கள் பரிபூர்ணப்படுவதற்கு, வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தார். ஆமேன், அல்லேலூயா. ஏன் தாகமா இருந்தாரு, ஏன் தாகமா இருந்தது? இழந்து போன அதிகாரத்தை நமக்கு பெற்றுத் தருவதற்காண்டி. ஆமேன். இழந்த மகிமையை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காண்டி, கால காலம் மரண பயத்திருந்த உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்காண்டி, நித்திய ஜீவனை உங்களுக்கு உண்டாக்குவதற்காண்டி, இழந்து போன சமாதானத்தை உங்களுக்கு மறுபடியும் தருவதற்காண்டி, பிதாவோட ஒப்புரவாக்கி பிதாக்கு நீதிமானாகவும் ஆசைகளாகவும் மாளிகையாகவும் பண்ணைகளாகவும் ராஜினி கூட்டங்களாகவும் உங்களை அலங்கரிப்பதற்காண்டி தாகமா இருந்தாரு. ஆமேன், அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் சிலுவையில பரிபூர்ணப்படும் போதுதான் நீங்கள் பிதாக்கு முன்பாக அலங்கரிக்கப்படுகிறீர்கள். ஆமேன். வேத வாக்கியங்களை சிலுவையில நிறைவேறும் போது நீங்கள் பரிபூர்ணப்படுத்தப்படுறீங்கள், அலங்கரிக்கப்படுத்தப்படுறீங்கள். அது ஆண்டவர் சொல்றார். வந்து இயேசு இந்த பரிபூர்ணத்தால நீங்கள் கிருபை மேல் கிருபை பெற்றீர்கள். ஆமேன், அல்லேலூயா. சிலுவையில நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டாரு, நம்மளை பரிபூர்ணப்படுத்தி விட்டாரு. வேத வாக்கியங்களின் படி நமக்கு எல்லாத்தையுமே சிலுவையில ஒப்பு கொடுத்து விட்டாரு. ஆமேன். எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டாரு. ஆமேன். நாம வேத சொல்லுது, அவர் அசட்டை பண்ணினோம், புறக்கணிக்கப்பட்டாரு, நாங்கள் அவர் எண்ணாமல் போனோம், அவர் கண்கள் கட்டப்பட்டாரு, குட்டப்பட்டாரு, பரிகாசம் பண்ணப்பட்டாரு, எல்லாரில் மறக்கப்பட்டாரு, கேலி செய்யப்பட்டாரு, கிண்டல் அடிக்கப்பட்டாரு, நக்கல் அடிக்கப்பட்டாரு, தள்ளி விழுத்தப்பட்டாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய போல கொண்டு போகப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாரு, சபிக்கப்பட்டாரு, அவமானப்படுத்தப்பட்டாரு, பாலத்தில் புறமே கொண்டே வீசப்பட்டாரு. ஒரு ஒரு குப்பையை நீங்கள் கொண்டே எனக்கு இந்த குப்பையை தேவையில்லைன்னு சொல்லி அப்படி வீசி எறிவீங்கள், அப்படி அவரை கொண்டு வீசி எறிஞ்சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் அவரை மறந்தே போனோம், ஆனா இயேசு உங்களை என்ன மறக்க இல்லை, உங்கள் மீதும் என் மீதும் பற்றி தாகத்தால அது வாய திரவாமல் இருந்தார். ஆமேன். உங்கள் மீதும் என் மீதும் பற்றி தாகத்தால வாய திரவாமல் இருந்தார். அவர் திரவாமல் இருக்கும் போது அவர் நீதி எடுக்கப்பட்டு போயிட்டுது. மெய்யாவே மெய்யாவே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமேன். அப்படிப்பட்ட இயேசுல நீங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறீங்க? நீங்க எந்த அளவு தாகமா இருக்கிறீங்க? இயேசு உங்களை ரட்சிக்கல தாகமா இருந்தாரு. நீங்க இன்றைக்கு எந்த அளவு தாகமா இருக்கிறீங்க? பாலிய பிள்ளைகளே, தேவன் முதல் உங்கள் மீது நோக்கத்திலையும் திட்டத்திலையும் சித்தத்திலையும் முதல் நீங்கள் தாகமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளே, முன்மாதிரியான வாழ்க்கையில் நீங்கள் தாகமா இருக்க வேண்டும். தர்மகாரிய தாகமா இருக்க வேண்டும். கீழ்ப்படியில தாகமா இருக்க வேண்டும். தாழ்மையில தாகமா இருக்க வேண்டும். ஒப்புற வாகன தாகமா இருக்க வேண்டும். மற்றவர்கள் ஆட்டி தேற்ற தாகமா இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளியில காட்டுவதற்கு தாகமா இருக்க வேண்டும். ஆமேன். அதை ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் முன்மாதிரியை வைத்து விட்டு போறேன். அந்த முன்மாதிரியான வாழ்க்கையில நாம தாகமா இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஒவ்வொரு சபையிலிருக்க ஒவ்வொரு ஊழியக்காரன் தேவ சித்தத்தை செய்யறதுல தாகமா இருக்க வேண்டும். அது சின்ன ஊழியங்களா இருக்கலாம், பெரிய ஊழியங்களா இருக்கலாம். ஊழியத்துல சின்ன பேச ஒன்றுமே இல்லை. தேவன் ஒப்புவித்த காரியம் எல்லாத்திலையுமே தாகமா இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. சபை கிறிஸ்துவின் உபதேசத்துல தாகமா இருக்க வேண்டும். அவன் தாகமா இருக்கும் போது எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற தாகமா இருக்கும்போது நமக்கு பெரிய பெரிய பாவ மீட்பு உண்டாக்கப்பட்டது. ஆமேன். அல்லேலூயா. அதே மாதிரி தேவன் கட்டிட்ட யாவையும் நீ கை கொள்றதுல தாகமா இருந்து தேவன்ல தாகமா இருக்கும்போது உங்களுக்கு உள்ள ராஜ்யங்களையும் தேசங்களையும் பட்டணங்களையும் அசைய பண்ணி பெரிய கூட்ட ஜனங்களை கத்திர பக்கம் திருப்ப வைப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர்ல தாகமா இருங்க. ஆண்டவர்ல எல்லா விதத்திலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் தாகமா இருங்க. அவர்ல தாகமா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வந்து தாகம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும். நம்மளை சுத்திகரிச்சார். ஆமேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட திருவள்ளுவர் கரங்களுக்கு தட்டுவோமா? இந்த வார்த்தையை ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையப்பா, எல்லா காரியத்திலேப்பா நீங்கள் கொடுத்த எல்லா காரியங்களையப்பா நீங்கள் எப்படி பிதாவின் சித்தத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்ற தாகமா இருக்கும்போது எங்களுக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது. அதே மாதிரி நீ கொடுத்த எல்லா காரியங்களையும் அப்பா நாங்கள் தாகமா இருக்கிற பிள்ளையெல்லாம் அங்கே மாற்றுங்கப்பா. இன்னும் ஒரு ஆக்களை ரட்சிப்பு நடத்துகிற பிள்ளையா மாற்றுங்கப்பா. ரட்சிப்புகளை கொண்டு வர பிள்ளையா மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, ரட்சிப்பின் தாகத்தை எங்களுக்கு இன்னும் அதிகரிக்க பண்ணுங்க. ஆவியானவரே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த இடங்களிலே பார்க்கிற பொழுது அவர் தன்னுடைய ஆத்மாக்களை குறித்து, தாகத்தை குறித்து அவர் பேசியதை நாங்கள் பார்க்கலாம். அதே வண்ணத்திலே இன்னைக்கு சொன்ன பிரகாரம் கர்த்தருடைய எல்லா காரியத்தின் மீது நாம் ஒரு தாகம் உள்ளவர்களாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஐந்து வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம் என்னவோ இந்த நேரத்தில் கொஞ்சம் குளிருகிறது என்று சொல்லி. நான் இதுல இருந்து முதல்ல யோசித்து என்ன தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி அந்த நேரத்தை விட நாம் ஒன்றும் பெருசாக செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தை சிந்தித்தீங்க என்று சொன்னா, அதை நினைத்தீங்க என்று சொன்னா இந்த காரியங்கள் லேசாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வேளையிலே நாம் ஆறாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு சிலுவையில இருந்து நம்மிடத்திலே ஹல்லேலூயா எங்களுக்கு என்று பேசிய ஆறாவது வார்த்தை. ஹல்லேலூயா. கவனமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா. சிந்தியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையிலே என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் எடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வேளையிலே நம்முடைய சபையை சேர்ந்த பிரசங்க ஊழியத்தை செய்கிற பிரதர் பவுல் அவர்கள் வந்து இந்த ஆறாவது வார்த்தையை நம்ம தீலே பேசுவார்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஜெயதியன் ஹோடா. ஆமென். இன்னைக்கு நிக்கிறீங்களா இந்த இடத்துல? உச்சாம இருக்கிறீங்க. Ich weiß, ein bisschen kalt. Mir ist auch sehr kalt. Deswegen will die Zeit nicht rauben. சீக்கிரமா ஜெபம் பண்ணி ஆண்டவர் வார்த்தைகளை கலந்து சொல்லுவோம். ஃபாதர் இம் ஹிமல், வி தேங்க் யூ நாம் இயேசு கிறிஸ்து, தேங்க் யூ ஃபார் திஸ் அட்டாக் ஹியர். Herr, hilf uns, deine Worte zu verstehen, deine Worte in uns aufzunehmen und danach zu leben. Sprich heute zu uns, Herr, ich muss abnehmen, du musst zunehmen. Herr, sende dein Wort und verändere uns, Herr, im Namen Jesus Christus. Und alle sagen, Amen, Amen. நீங்க எடுத்து வாசிக்க தேவையில்லை. யோவான் 19:30 அதிகாரம் 21 வருஷமாக நம்ம இதான் கேட்டுருக்கோம், அது என்ன மாறவும் இல்லை. ஆண்டவர் 6வது வார்த்தையா சொல்லுகிற ஒரு காரியம் என்னடா, இட் இஸ் பினிஷ்ட், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் 6வது வார்த்தையாக சிலுவையில அவர் சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். முடிந்தது. Meine Frage, was wurde denn vollbracht am Kreuz? சிலுவையில என்ன முடிந்தது ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். இந்த கிரேக்க மொழியில diejenigen, die sich mit der griechischen Sprache ein bisschen befassen, in der altgriechischen Sprache steht für dieses Wort, es ist vollbracht, das sind drei Wörter auf Deutsch, aber im Griechischen sind es nur ein einziges Wort, das Wort bedeutet Telestai. கிரேக்க மொழியில ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், அந்த வார்த்தைக்கு பேர் Telestai. இந்த Telestai வந்து என்னன்னா, இந்த வார்த்தை ஒரு நீதிமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. Es wird sehr juristisch gebraucht. Es wird in einer Gerichtsverhandlung gebraucht, dieses Wort Telestai. அதாவது ஒரு நீதிமன்றத்தில் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட நோக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, கொடுக்கப்பட்ட கட்டளையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது, கொடுக்கப்பட்ட தண்டனைக்கு கிரியம் செலுத்துவது. Es bedeutet folgendermaßen, wie befohlen eine Sache zu Ende zu bringen oder wie beauftragt eine Sache zu Ende zu bringen oder die Strafe vollständig zu bezahlen. Das ist die Bedeutung von Telestai. Es wird sehr juristisch gebraucht. Ich möchte noch eine Referenzstelle hier nennen. Jesaja 55:11, denn die Zeit rennt ja. Rasant schnell, Jesaja 55, da steht Folgendes geschrieben: Denn das Wort Gottes, es wird gesandt und es wird nicht leer zurückgehen, sondern es wird das anrichten, wozu es gesandt wurde. Aber wenn die Worte jedeke anuppapattado, also adu nirevetiye adu theerum, adu verumaiyaga thirumbuvadillai endru nama Jesaja 55:11 la neenga vaasikkalam. Devarudaiya vaarthai adu verumaiyaga thirumbuvadillai, adu yedukku anuppapattado andha nokkathai adai nirevetiye aagumendru indha edathila vaasikkrom. Yesu வந்ததுக்கு காரணம் என்ன, நிறைவேற்றுவதற்கு. ஆனா என்னத்தை நிறைவேற்றுவதற்கு, நான் என்ன நம்புறேன், ஒரு சிலருக்கு அந்த ஒரு பழைய ஒரு பிரசங்கம் கேட்டு, அந்த பிரசங்கத்துல ஒரு பிரசங்கியார் ஒரு உதாரணத்தை சொன்னார். அந்த உதாரணத்தை கேட்டா, ஏதோ இயேசு, அதாவது தேவன் பிசாசுகிட்ட போய் ஏதோ பிசினஸ் பேசின மாதிரியும், பிசாசே என்னோட ஜனங்கள் விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு கேட்கிறா, அவன் சொல்றான், ஏதோ யா உங்களுடைய ரத்தம் கொஞ்சம் குறைச்சு கேட்கலாமே. நோ, அது காட் ஹாட் ஹியர் நிஷ்ட் ஹியர் ஐ டீல் கெமாக் ஸ்விஷன் தின் டாய்ஃபில். Ja, Gott ist nicht hingegangen und hat gesagt, ich mache Business mit dem Teufel, ich kaufe die Menschen frei. Nein, am Kreuz ist Folgendes passiert, der Teufel, sein Kopf wurde einfach richtig gecrashed. Es war zerstört. Das ist am Kreuz mit dem Teufel passiert. Ahne allem, aber Jesu änderte Kriem Selitinat. Aber die rettete jedekar Kriem Selitinat. Ganz einfach, die Gerechtigkeit Gottes. Devan oder ihr Niedike, aber kriete Selitinat. Aber Pisas oder Bären Besele, நீ எவ்வளவு கேட்கிறாய்னு சொல்லி, பிசாசோட பிசினஸ் பண்ணல, நீ எவ்வளவு கேட்கிறாய் என்னோட ஜனங்களுக்கு சொல்லி, அவர் தேவனுடைய நீதி என்கிற ஒரு பெரிய வங்கிக்கு, என்ன சார் ஒரு பெரிய வங்கி, நாம கடன்பட்டிருக்க அந்த பெரிய வங்கிக்கு போய் சொன்னாரு, நான் எல்லா கிரயத்தையும் செலுத்தி விட்டேன். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில எல்லாத்தையும் முடித்துட்டார். என்னது முடித்தார், Gott hat am Kreuz alles vollbracht. Er hat gesagt, ein Schlussstrich gezogen und gesagt, die Sünde, Punkt aus, es ist vorbei. Er hat gesagt, Krankheit, es ist vorbei. Hey, Depressionen, es ist vorbei. Vyadigal, unakku mudindathu. Paavathukku oru mudivu kattiyaachu. Indha idathila ella kaariyathukku, maranathukkum oru mudivu kattiyaachu. Irandavathu maranathai kurichu naan pesugiren. Sarira maranam illa, irandavathu maranam. Der Tod, der zweite Tod hat jetzt ein Ende. Verurteilung hat ein Ende. Nyayathirpukku oru mudivu. Siluvaiyila vandhu nikkira ungalkkum enakkum. சிலுவை நிழலுக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டளையிட்டார். Und das ist ein Gnadengeschenk. Das ist ein Geschenk Gottes heute an diesem Karfreitag für dich und für mich. இது ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு கிருபை வரம். சிலுவை நண்டு வாங்க, உங்களோட பாவம் என்கிற புல் மூட்டையை தூக்கிட்டு வந்து சிலுவையில வையுங்க. And Jesus will say to you, it is finished, it is paid. ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்வார், இது எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் நான் கிரியத்தை செலவழிச்சிட்டேன், இந்த கிரியத்தை நான் செலுத்திட்டேன். ஆனால் உன்னுடைய பாவம், உன்னை நெருக்குகிற காரியம், நீ செய்கிற பாவம், உன்னை பின்தொடர்கிற சாபம், எதுவாக இருந்தாலும் bring it to the cross. Hallelujah. சிலுவையில் நீங்க கொண்டு வந்து வையுங்க. And Jesus says, I have paid. நான் அதை நிறைவேற்றிட்டேன். Ich habe es bezahlt. Du musst nichts mehr tun. alles was du tun musst ist den Herrn annehmen. Halleluja. நீங்க செய்ய வேண்டிய நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்துட்டார், கிரியேட்டர் செலுத்தி விட்டுட்டார். ஹல்லேலூயா. இது நம்பர் ஒன். அதாவது இயேசுவின் ரத்தம், das Blut Jesu Christi wurde für die Gerechtigkeit Gottes bezahlt und nicht woanders. நம்பர் ஒன். நம்பர் டூ, ரெண்டாவது காரியத்துக்கு நான் போக விரும்புகிறேன். இயேசு சிலுவையில் சொன்ன காரியம் என்னென்றால், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டேன். அதாவது தமிழ் வேதாகமத்தில் முடிந்தது என்று போட்டிருக்கு, ஜெர்மன்ல es ist vollbracht, இங்கிலீஷ்ல இட் இஸ் பினிஷ்ட், பட் ஐ ப்ரிஃபர் வேர் வேர்ட் என்ன, ஐ ஃபுல்ஃபில்ட், இட் இஸ் vollbracht. ஹல்லேலூயா. இந்த vollbracht என்றால் அது முற்றிலும் நான் நிறைவேற்றிட்டேன், நிறைவேற்றி முடிச்சிட்டேன். Und eine Sache, die ich daraus gelernt habe, war, wenn ich etwas vollbringen möchte, wenn ich den Willen Gottes vollbringen möchte, muss ich auch voll bei der Sache sein. Halleluja. Komm schon, sag mal ein bisschen. Seid dabei. Halleluja. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தம். அதை இயேசு செய்தார். தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும்னா முழுவதும் அந்த காரியத்தில் இன்வால்வ் ஆகணும். ஹalleluya. Wenn ich eine Sache vollbringen möchte, dann muss ich auch komplett voll bei der Sache sein und nicht halb bei der Sache sein, nicht halbe Sachen machen, sondern komplette Sachen machen. Das ist, was ich aus diesem Text gelernt habe an dieser Stelle. Ja, und in jüngster Zeit kriegen ja viele Menschen immer viele Offenbarungen. Ja, கடைசி சமீப காலமா நிறைய பேருக்கு நிறைய வெளிப்பாடுகள் எல்லாம் வருது. எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு தெரியுமா? இயேசுவுக்கு ஓங்காலம் இருக்கும் தெரியுமா? God can abrasion. Krass Offenbarung, oder? Ungalam, hat sie vomit. God can vomit. Und nicht weil er Magen-Darm hat oder weil er irgendwie manche Lebensmittel nicht vertragen kann, aber er hat eine heftige allergische Reaktion. Andere ஒரு பயங்கர அலர்ஜி. என்ன தெரியுமா? Lukewarm Christians. அதாவது lauwarme Christen. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக நொழு நொழுப்பாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கு அவர்களை பார்த்தாலே ஆண்டு எப்படி ஓங்காலம், யூனோ ஓங்காலம் தெரியுமானே, போட்ட ஓங்காலம் கொட்ஸ்ரைஸ். Das ist Kotzreiz. Gott kann erbrechen. Entweder ஆண்டு சொல்லுகிறார், ஒன்று நீ முழுக்க அனலாயிரு, இல்லை நீ முழுக்க குளிராயிரு. அதுக்கும் வேணாம் இதுக்கும் போனா ரெண்டுமா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல எனக்கு சக்தி தான் வரும். ஹalleluya. Entweder bist du voll bei der Sache bei Gott oder du bist voll da draußen. Wenn du versuchst halben Fuß hier drin und den halben Fuß da drin, dann sagt Gott, Alter, mir kommt die Kotze hoch. Ich könnte im Strahl kotzen. Andere können erbrechen. Und wisst ihr was? Das ist das Problem der heutigen Zeit in der Gizabelin Serin. Hey, will ihr wohnen? In unserer Zeit. Das ist das Problem. Es sitzen sehr viele lauwarme Christen. Ich weiß, manchmal tut das weh. Andere warten, wie die haben, also ein Patte. Wenn man Patte da ist, dann Butter muss ich Frühstück sehen. Patte da ist, dann Akele, Katpanda. Katpanda ist ein Nogum. Also Avi Atmavim, Kanakalim, also Pirigma. Es ist zerteilt, deine Seele, dein Geist und bis aufs Mark, es zertrennt einfach alles. Ja, und das Wort kann auch mal wehtun. Nicht nur streichen, sondern auch wehtun. Lauwarme Christen. Ihr wisst alles. Ich denke, Gott möchte auch uns heute etwas sagen. Entweder, hey, 100% bist du bei mir. Oder hey, 100% geh raus. நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு நீ உலகத்தில் அன்பு கூறு நீ வேசித்தனம் பண்ண எது வேணாலும் செய் ஆனால் இதை செய்தாலும் நீ உற்சாகமா செய் செய்து நரகத்துக்கு போ. இல்லாட்டா நீ முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஆத்மாவோடு சரீரத்தோடு நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நீ பரலோகத்தை சுதந்திரிச்சுக்கொள். ஆமென். ரெண்டுல ஒன்று, எது வேணாலும் நீ செய், இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனா எது செய்தாலும் நீ ஒழுங்கா செய். ஹல்லேலூயா. அங்கேயும் வேணும் இதையும் வேணும் இருக்காது, ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து ஒன்று செய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்பாடு செய். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நொந்தா தான் ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை நாம ஆவியில நிரப்பப்படுகிறோம், வெள்ளிக்கிழமை இரவானா டிஸ்கோடேக்ல இயேசு பாட்டு நமக்கு வேணும், சினிமா பாட்டும். Was willst du haben? Du kannst nicht beides haben. Aber Paul, wir sind doch 21st century Christians. நாம 21st நூற்றாண்டாவது கிறிஸ்தவனா? Das ist normal. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு கடைசி நாட்கள். அவங்களை பற்றி ஒரு யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? நம்ம பரலோகம் போவோம். Es gab eine Truppe, die haben gesagt, Herr, wir haben in deinem Namen geweissagt, wir haben prophezeit, wir haben geheilt, wir haben Dämonen ausgetrieben. Und Jesus sagt, ich kenne euch nicht. Ganz einfach, weißt du warum? Aus dem Kontext, ihr habt meinen Willen nicht gemacht.
Das bedeutet, die waren nicht voll bei der Sache dabei, sondern nur halb. Und wenn sie halb bei der Sache dabei waren, dann haben sie Kompromisse eingegangen. Dann sind sie Kompromisse mit der Welt eingegangen. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, உங்களை நான் அறியேன். ஆனா கடைசியர் என்ன நினைச்சாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். வேற கேட்டகரி இன்னைக்கு நாம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? ஆண்டவர் சிலுவையிலே உனக்கு முடிந்ததென்று சொன்னதை நீ தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். Warum führst du die Sünde fort, die am Kreuz bereits beendet worden ist von Jesus? Du bist gekommen mit deinem Sack voller Sünde, hast gesagt, Jesus, bitte hilf mir. Jesus hat gesagt, es ist bezahlt, geh weiter, mein Sohn. Und du gehst ein paar Schritte und sagst, oh Jesus, ich habe in dem Sack etwas vergessen. Warte, das nehme ich lieber mit. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில முடிந்தது, உனக்காக நான் கிரியம் செலுத்தி விட்டேன் என்கிற பாவத்தை ஏன் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க? Ich möchte diese Predigt mit einer Frage beenden und sagen, wo bist du? Bist du lauwarm? Bist du entweder heiß für Gott, brennend im Geist? Oder du bist kalt, entweder das oder das. Aber wenn du lauwarm bist, ist dein Zustand noch schlimmer. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க, do not resist the word of God. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நீங்க கடின இருதயத்தோடு இருக்காதீங்க. Let the word split your heart. Nimm das Wort heute an. Entweder du bekehrst dich und du entscheidest dich vor Gott, für Gott oder gegen. Gott hat gesagt, am Kreuz habe ich für dich alles vollbracht. Ich habe am Kreuz für dich alles bezahlt. Es ist vollbracht, du musst weiter gar nichts machen. Aber was machst du heute? Priorisierst du Gott oder gehst du andere Wege? Sagst du, ich möchte das haben und ich möchte das haben. Das geht nicht. Du kannst nicht zwei Herren gleichzeitig dienen. Es ist vollbracht. Du musst voll bei der Sache sein. Enttäuschungen sind groß. Aber frag dich mal, wie groß die Enttäuschung bei Gott ist. Wir Menschen sind egal, aber Gott ist noch größer enttäuscht. கடைசி காலமாக இருக்குது இல்லையா? அப்போஸ்தல் பவுல் சொல்லுகிறான், கடைசி காலத்தில் நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள், காம்ப்ரமைஸ் ஆவாங்க. Die werden Kompromisse eingehen mit der Welt. Aber ich möchte dich heute daran erinnern, am Kreuz ist alles beendet. Und führe nicht das weiter fort, was Jesus für dich am Kreuz beendet hat. Geh nicht wieder an diese Sünde dran und sag, ich möchte das nochmal machen. Beende es vollkommen. Lebe gnadenvoll und nicht gnadenlos. Sei voller Gnade, nimm in der Gnade zu. Verliere nicht die Gnade Gottes, indem du gnadenlos bist. Halleluja. Ellam silvayile mudindathu. Kangale mudin nama solluma. Jeyipoma. Andavare. தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஃபாதர், வி தேங்க் யூ இன் நேம் ஜீசஸ் கிறிஸ்ட் ஃபார் தி டாக். டேங்க் யூ ஃபார் தி வார்த்தஸ். ஹேர், டேங்க் யூ ஃபார் தி சுரேஷ்வைசன் வார்த்த, எர்மானன் தி வார்த்த. இச் வைஸ் டு லீவ் சம் சோசியா. இவங்களை நேசிக்கிறனால தான் எங்களை நீ சிச்சிக்கிறீர் அப்பா. இவங்களை நேசிக்கிறனால தான் இப்படி வார்த்தை சில நேரத்தில் கடினமான வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் அனுப்புறீங்க. அப்பா, ஹெல்ப் uns diese Worte anzunehmen und unser Leben zu verändern, zu korrigieren, Herr. Gott, das ist dein Wort. Sprich mit den Leuten, sprich mit mir, sprich mit jedem, Herr. Ich danke dir, Vater, im Namen Jesus Christus. Amen, Amen, Amen.
Hallelujah. Satama solinga, Hallelujah. ஆறு வசனங்களை நாம் பார்த்து விட்டோம். ஏழாவது வசனத்தை நாம் பார்த்து நாம் சீக்கிரமாக கடந்து செல்லலாம். எனக்கு தெரியும் கொஞ்சம் குளிர் இருக்கிறது, அது கூறிய விதத்திலே நாம் கடந்து செல்லலாம். ஹலலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் வாட்டி அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹலலூயா. தேவனுக்கு கொடுக்கப்பட்டது பிதாவினாலே சித்தம் என்று எது அவருக்கு அருளப்பட்டதோ அவர்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற பொழுது இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஹலலூயா. சோ அதை தொடர்ந்து என்னும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து சீக்கிரத்திலே கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 44-46 வாசிப்போம். 44-45-46 சீக்கிரம் வாசிப்போம்.
ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
ஹலலூயா. சொல்லுங்க ஹலலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்றாக இருக்கிறது. ஹலலூயா. எல்லோரும் அல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிற முக்காவசி கூட்டத்தார் நினைப்பது என்னவெனில், இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டார், இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு முஸ்லீம்களும் நினைப்பது ஒன்று, இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் இயேசுவானவர் கொலை செய்யப்படவில்லை,
இந்த விஷயத்துல பல வசனங்களை நாம் பார்க்கலாம். முடியுமான அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் கொண்டு வந்து உங்கள் மத்தியில வைக்கப்படும். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஜீவனுக்கு அதிகாரி அவர். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீவன் எப்படி கொலை செய்யப்பட முடியும்? ஜீவன் நித்தியம் எப்படி சாக முடியும்? வேதம் சொல்லுகிறது நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உண்மை, நானே நித்தியம் என்று சொன்னால் அது எப்படி கொலை செய்யப்பட முடியும்? அது ஆகாதது. ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி இயேசுவானவர் தன்னை கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது உண்மையான இயற்கைகளிலே பல மாற்றங்கள் உருவானது. அல்லேலூயா. எந்த மனிதனும் இதுவரைக்கும் மறித்த எந்த பிரியம் மகா அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி, ஆபிரகாம் லிங்கமாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் இந்த தேசத்தில் யூதர்களை அழித்து போட்ட பெரிய ஹிட்லராக இருந்தாலும் சரி, சமாதானத்தை கொண்டு வந்த மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, மறிக்கிற பொழுது இயற்கைகளே எந்த மாற்றங்களும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் ஜீவாதிபதியை கொலை செய்கிற பொழுது இயற்கைகள் மாற்றங்களுக்குள்ளே போனது. அந்த மேல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 45 வாசிங்கள்.
சூரியன் இருளடைந்தது.
சூரியன் இருளடைந்தது. இவைகளை பார்க்க முடியாத ஒரு சூரியன். வாசிங்க.
சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் சிறைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது.
பிரியமானவர்களே, தேவாலயத்தின் சிறைச்சீலை பழைய ஏற்பாட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக இருக்கிறதுண்டு. அதற்குள்ள யாரும் போக முடியாது, மகா ஆச்சாரியனை தவிர. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவினூடாக, கிறிஸ்துவின் மரணத்தினூடாக கிழிக்கப்பட்டது. இன்றைக்கு நீயும் நானும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதின் மிகவும் முக்கியமான காரியம் என்னவெனில், கிறிஸ்து அன்று சிறைச்சேலியை ரெண்டாக கிழித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையிலே நடந்தது என்னவெனில், யதார்த்தமாக உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியுமே, ஆனால் நீயும் நானும் இந்த இடத்திலே நிற்பதின் பிரதிபலன் தான் சிலுவையின் மரணம். இல்லாவிட்டால் இன்று யாரும் இந்த இடத்தில் இருக்க முடியாது, யாரும் இந்த இடத்துல நிற்க முடியாது, யாரும் இப்படி தேவனை ஆராதிக்க முடியாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னார், என் ஜீவனை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. நான் வந்தது நோக்கம் முடிந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் முடிந்தது. சிலுவையில் கடைசி துளி ரத்தமும் சிந்தி கொண்டு இருக்கிறது. எல்லாம் முடிந்தது. இயேசு சொன்னார், நான் நினைக்கிறேன், இயேசு சிலுவையில இருந்து யோசித்தாரோ என்னவோ, ஏதாவது ஒன்று நான் செய்யவில்லையோ, பிதாவின் சித்தத்தில் ஏதாவது ஒன்று குறைவு பட்டிருக்கிறதோ, ஏதாவது ஒன்றை நான் செய்யவில்லையோ, இல்லை. இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. பிதாவே, நான் நம்புகிறேன். கிறிஸ்தவனே, தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணது, உம்முடைய சித்தமே ஆனால் உம்முடைய சித்தத்தில் எதை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொன்ன கட்டவிசி வார்த்தை, என் ஜீவன் பிதாவின் கையிலே நான் ஒப்பன. இந்த வார்த்தை சொல்லாதிருந்தால், இந்த வார்த்தை இயேசு சொல்லாதிருந்தால், சிலுவையிலே மரணம் சம்பவிப்பதற்கு இடமே கிடையாது, இடமே கிடையாது. இயேசு தன்னை பிதாவின் கையில ஒப்பு கொடுக்காவிட்டால் இந்த சம்பவம், இந்த நாள் இப்படி ஒரு சூழ்நிலையிலே உருவாக்கப்பட முடியவே முடியாது. திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டது. வாசிங்க சிஸ்டர்.
சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது.
கிழிந்தது.
இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
இப்படி சொல்லி இயேசுவானவர் ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இயேசுவானவர் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலே இன்று இயேசு மரித்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பிதாவின் சித்தம் இது, பிதாவின் நோக்கம் இது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 12 அதிகாரம் 24 வசனத்தை சீக்கிரம் வாசிப்போமா? ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசித்து நான் முடித்து விடுகிறேன். நம்முடைய முடிவு நேரத்துக்குள் நாங்கள் நிற்கிறோம்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
ஹல்லேலூயா, திருப்பி வாசிங்க.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ரெண்டு வசனத்தை சேர்த்து வாசிங்க, நல்லா இருக்கும் சொல்லி நம்புகிறேன்.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமையானது விழுந்து மறித்தா அநேக பலன்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மரித்ததின் நிமித்தம், இயேசுவாகிய கோதுமை மரித்ததின் நிமித்தம் அநேக கோதுமை மணிகள் இன்றைக்கு இருக்கிறது என்பதே மிக பெரிதான சத்தியமாகும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் தன் மரணத்தை குறித்து பேசுகிறார், அதனாலே அது நடக்க வேண்டியிருந்தது, வேறு வழி இல்ல. இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசலாம் என்று ரொம்ப விருப்பம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசுவானவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது மடிந்தா தா விழுந்தா தா அநேகரை நான் தேவராட்சியத்திலே சேர்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதுதான் நடந்தது. இயேசு மரித்ததுனால என்ன நடந்தது? நீயும் நானும் ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மரணத்தில் என்ன நடந்தது? பாவ மன்னிப்பு ஒரு பக்கம், நித்திய வாழ்க்கை இன்னும் ஒரு பக்கம், ஆனா நீயும் நானும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் அதில் பலன் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, கிறிஸ்து மரித்ததின் நிமித்தம், இயேசு தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தம் நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதருங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. சிலுவையிலே அவர் இருக்கிற பொழுது உன்னைத்தான் நினைத்திருப்பார், என்னைத்தான் நினைத்திருப்பார். ஆண்டவரே இது போதும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் பிதா அந்த சிஸ்டத்தையே நிப்பாட்டி இருப்பார். ஏனெனில் முதலாவது ஆதாம் தவறிய பொழுது ஆண்டவருடைய பிளானே மாறி போய்விட்டது. தெரியுமா உங்களுக்கு, முதலாவது ஆதாம் அந்த தவறை எல்லாத்தான் ஏவாள் அந்த தவறை செய்யாதிருந்தால் இன்றைக்கு கிறிஸ்து வர வேண்டிய நிலைமை இருந்திருக்காதே. இது இரண்டாவது ஆதாம் வந்த இடத்துல ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், இயேசு சிலுவையில இருந்து போதும் ஆண்டவரே என்னால முடியல நிறுத்திவிடும் என்று சொல்லி இருந்தா இன்றைக்கு நீ நானும் இங்கே இருந்திருக்க முடியாது. நடந்தது என்ன? அநேக கோதுமை மணிகளை கிறிஸ்து தன்னுடைய ஜீவனினாலே சம்பாதித்தார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாக என்ன வசனம்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:12. ஏழுவைகள் நடக்க வேண்டும், இவைகள் தீர்க்க தரிசனமானவைகள். வாசிங்கள் 53:12. ஹல்லேலூயா.
அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார்.
ஹல்லேலூயா. அநேகரை அவருக்கு நான் பங்குள்ளவர்களாக கொடுப்பேன். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. அநேக தேவ பிள்ளைகளை, அநேக சனங்களை பங்குள்ளவர்களாய் நான் கொடுப்பேன். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. என்ன? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்ற வேண்டும், அவர் மரணத்தில் தன்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது நடக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லை. ஒருவேளை நான் சொல்லவா, ஆறு வார்த்தைகளையும் பேசினார், இந்த ஏழாவது வார்த்தை முடிவு அடையவில்லை எனில் அந்த ஆறு வார்த்தைகளும் ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டு இருக்கும், ஆனால் முடிவு பெற்றிருக்காதே, முடிவு பெற்றிருக்காதே. ஆனால் இயேசு சொன்னார், அவர் தன்னை மரணத்தில் ஊற்றியபடியினாலே அநேக கோதுமைகளை அநேகரை தனக்கு சம்பாதித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நோக்கம் முக்கியம், ஒரு செயல்பாட்டின் நோக்கம் முக்கியம், ஒரு காரியத்தை நடத்துகிற பொழுது நோக்கம் முக்கியம், அதன் காரியம் முக்கியம். இவருக்கு நிறைந்ததெல்லாம் பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நோக்கம் முக்கியமாக இருக்க வேண்டும். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். இது எங்கே எழுதப்பட்டது? தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. முன்னுரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காய் சிலுவை மரணம் நடந்தது. சிலுவையிலே பிரியமானவர்களே ரத்தம் சிந்துவதற்கு பல வழிகள் இருக்கிறது, ஆனால் அந்த காலத்தில் அதுதான் செயல்பாடாக இருந்தது. ஹல்லேலூயா. யாரு யாரு அக்கிரமக்காரர்கள், கொடியவர்கள், குற்றம் செய்தவர்கள் எல்லாரையும் என்ன செய்யப்படும்? சிலுவையிலே அடித்துக் கொள்ளுவார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது சிலுவை என்பது முன்பதாகவே இருந்ததுண்டு. கிறிஸ்துவனுடாக சிலுவை வரவில்லை, சிலுவை முன்பாகவே இருந்தது. அந்த காலகட்டத்திலே இயேசு சிலுவையை சுமந்தபடியினாலே அந்த சிலுவைக்கே ஒரு மகிமை, அந்த சிலுவைக்கே ஒரு மகிமை. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, இயேசு ஏன் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார், ஏன் சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய பாவங்கள், என்னுடைய உன்னுடைய பாவங்களை சுமந்து அவர் தன்னை மரணத்தில் ஊற்ற வேண்டும். அதான் யோவான் ஸ்தானம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி. முஸ்லிம்கள் விரும்புவதில்லை. முஸ்லிம்களுக்கு பெரிய வெள்ளியை புரியாது. ஏன்? தீர்க்கதரிசியை கொலை செய்தார்கள். இயேசு அவர்களுக்கு தீர்க்கதரிசி, கொலை செய்தார்கள். அதனால இந்த நாளை அவர்கள் விரும்புவதில்லை. குட் ஃப்ரைடே என்று சொல்லி, நல்ல வெள்ளி என்று சொல்லி, பெரிய வெள்ளி என்று சொல்லி எல்லாம் சொல்லி கிறிஸ்தவர்கள் பெருமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாளுக்கு ஒரு ஆராதனை வைத்து இயேசுவின் இந்த நாட்களை சிந்திக்கிற பொழுது ஒரு கூட்ட ஜனம் என்ன சொல்லுகிறது? இது நல்ல நாள் கிடையாது, ஆனால் எனக்கும் உனக்கும் ரட்சிப்பை தந்த ஒரே ஒரு நாள் என்று சொன்னால் அது இந்த பெரிய வெள்ளி என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. பாவத்தின் தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. அநேகரை கிறிஸ்து தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தபடியினால் அநேகரை பங்குள்ளவர்களாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அநேக கோதுமை மணிகள், அநேக பங்குள்ளவர்களாக, அநேக கற்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வசனம் வாசிப்போமா? சீக்கிரம் வாசிங்க. யோவான் 3:16 வசனத்தை வாசிங்கள். ஹல்லேலூயா.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அடுத்த 2 வாசிங்க.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
கிறிஸ்துவின் மரணம் ரட்சிப்பை உண்டு பண்ணியது, பாதுகாப்பை உண்டு பண்ணியது, விடுதலையை உண்டு பண்ணியது. இதை குறித்து நிறைய பேசலாம். பாவத்திலிருந்து விடுதலை, அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்து விடுதலை, நித்திய மரணத்திலிருந்து விடுதலை நமக்கு கொடுக்கப்பட்டது எங்க? சிலுவையிலே கிறிஸ்துவின் மரணத்தினூடாக. வேறு ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு அவருடைய ரத்தத்தில இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே பாவ நிவாரண பள்ளிகளை குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த பாவ நிவாரண பலியாக கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டது தான் சிலுவையின் மரணம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவ்வளோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா. பிரியமானவர்களே, ஒன்றை சிந்தியுங்கள், நான் முடித்து விடுகிறேன். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒன்றே ஒன்று அதை சிலுவையிலே கொடுத்ததனுடைய பிரதிபலன், பிரதி நோக்கம் என்னவெனில் உன்னையும் என்னையும் அவர் அவ்வளவுக்கு நேசித்தாராம். கதற 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 ஆணிகளை அடித்து, முள்ளை வைத்து, கோழினால் அடித்து, வீட்டினால் அவருடைய விழாவை குத்த பிதாவாகிய தேவன் அதை பார்த்து கொண்டு இருந்ததின் மறுபக்கம் என்னவெனில் தேவன் உன்னையும் என்னையும் நேசித்தார். இதுதான் பெரிய வழி. தாய்ப்பிரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், கருப்பொருட்களை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டா, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டா உன்னை மீட்க, உன்னை நேசித்தபடியினால் உன் மீது அவர் வைத்த அன்பின் நிமித்தம் இது நடந்தது என்பதை புரிந்துகொள். உன் வாழ்க்கைகளை கெடுத்து விடாதே, உன் வாழ்க்கைகளை கெடுத்து விடாதே. நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருப்பது போல நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு பிதாவாகிய தேவனும் அப்படியே இருப்பார் என்று சொல்லி தயவு செய்து யாரும் நம்பாதருங்க. நித்திய ஜீவனை நீ அடைவதற்கு அவர் தன்னை கொடுக்க வேண்டி இருந்தது. ஹல்லேலூயா.
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்.
ஐயா, இயேசு வந்ததின் நோக்கம் ஏதோ உலகத்தை நியாயம் தீர்த்து உலகத்தை நரகத்துக்கு அனுப்புவதன் நோக்கமாக அவர் வரவில்லை. எப்படியாவது என் ஜீவனை கொடுத்து இந்த ஜனங்களை நான் மீட்டுக் கொள்ள வேண்டும், என் பிள்ளைகளை நான் மீட்டு. இதான் பிதாவின் சித்தம், இது அவருக்குள்ளே இருந்தது. அதே சித்தம் உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்க வேண்டும், அதே விருப்பம் இருக்க வேண்டும். ஒருவனை இழந்து போவதற்கு முயற்சி பண்ணாதிருங்க, ஒருவனை மீட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. இழந்து போவது ஈஸியான வேலை, ஒரு மனிதனை இழப்பது ஈஸியான வேலை, அதற்கு பிரயாசங்கள் தேவையில்லை. ஒருவனை மீட்டுக் கொள்வதற்கு பிரயாசங்கள் தேவை, ஒருவனை கிறிஸ்துவக்கம் அணைத்துக் கொள்வதற்கு பிரயாசங்கள் தேவை, ஒரு மனிதனை திரும்பவும் கத்தரண்டை சாய்த்துக் கொள்வதற்கு பிரயாசம் தேவை. அல்லேலூயா. உலகத்தை ஆய்க்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பவில்லைப்பா. உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொள்ள, ரட்சிக்க, காத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2:14 வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 2:14. அல்லேலூயா.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார்.
அவர் பிதாவாகிய தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வந்தது, நீ நானும் அப்படி இருக்கிறோம். அதற்காக வேண்டி அவர் மாறினார், அதற்காக வேண்டித்தான் அவர் அந்த ரூபம் எடுத்தார், அதற்காக வேண்டித்தான் வந்தாரப்பா. வாசிங்க.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய
வல்லவராயிருக்கிறார். நீ சோதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தா உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மேலே ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவர்களாக அவர்கள் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே செய்தார். நான் முடிவுக்கு வருகிறேன், அதனால கொஞ்சம் திரும்புகிறேன். இயேசுவின் மரணத்தினாலே பிசாசின் மரணத்தை செயம் கொண்டார். இயேசுவின் மரணத்தினாலே நித்திய மரணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரிக்காவிட்டால் உயிர்த்தெழுதல் இருந்திருக்காது. உயிர்த்தெழுந்ததை நாளன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், அதுக்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் இந்த மரணம் இல்லாதிருந்தால் உயிர்த்தெழுதல் எப்படி இருந்திருக்கும், நடந்திருக்க முடியாதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாங்கள் பார்த்திருக்க முடியாதல்லவா? உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் மரமாகி இருக்குமே. ஆகையினாலே நடந்தது என்ன? இயேசுவானவர் மரித்ததின் நோக்கம் என்னவெனில் பிசாசை ஜெயங்கொள்ளுவதற்கு, மரணத்தை ஜெயிப்பதற்கு. ஹல்லேலூயா. நித்திய மரணத்தில் அடிமை பயத்தில் இருந்தவர்களுக்கு அந்த வசனத்தை வாசிங்க, முதல் 2 வாசிங்க.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும்.
ஐயா, ஜீவ காலமெல்லாம் மரணத்தின் மீது பயமுள்ள உன்னையும் என்னையும் மீட்கும்படிக்கு அவர் மரித்தார். அந்த மரணத்தினாலே அந்த பயத்தை அவர் வென்றார். நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் பேசலாம், நித்திய மரணத்தை குறித்து நாங்கள் அங்காலே பேசலாம், அது இன்றைய நாள் அல்ல. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மரணத்தினாலே நமக்குள்ள இருந்த மரண பயம் நீக்கப்பட்டு போயிட்டு. இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மரித்தால் எங்கே இருப்பேன் என்று சொல்லுகிறார்கள்? தேவனோடு இருப்பேன். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருப்பேன். ஹல்லேலூயா. கள்ளனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய். ஹல்லேலூயா. இயேசுவை நீ விசுவாசிக்கிறாயா? இயேசுவின் மரணத்தை நீ நம்புகிறாயா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கிறாயா? நீயும் மரிக்கிற பொழுது அவரோடு இருப்பாய் என்பதே சத்தியம். மரணத்தை குறித்த பயத்தை தேவன் நீக்கும்படியாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தாரெனில் உன்னை ரட்சிக்க, உன்னை மீட்டுக்கொள்ள, நித்திய மரணத்திலிருந்து உன்னை காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளையாக உன்னை சேர்த்துக் கொள்வதற்கே
தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் மரணம் சும்மா ஒரு மரணம் அல்ல, இயேசுவின் மரணம் தச்சைகளாக நடந்தது ஒன்று அல்ல, இயேசுவின் மரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது உண்டு என்பதை இந்த மாலையிலே நாங்கள் வீடு செல்லுகிற பொழுது கொண்டு சென்றால் நலமாக இருக்கும். ஹலலுயா ஹலலுயா. யோவான் 3:16 வாசிங்கள். யோவான் 3:16,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
கிறிஸ்து தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை இவ்வளவுக்கு கொடுத்து அன்பு கூர்ந்ததின் நோக்கம் என்ன? பிதாவாகிய தேவன் தன் குமாரனை சிலுவையிலே அடிக்க கொடுத்ததின் நோக்கம் என்ன? திரும்பி வாசிங்க.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
நீ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதா தன் குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஏன் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை சிலுவை வரைக்கும் கொண்டு போனார்? ஏன் மரணம் வரைக்கும் கொண்டு போனார்? எதற்கு கொண்டு போனார்? ஏன் இயேசு மரிக்க வேண்டும்? வேறு வழி இல்லையா? தூதர்களை இறக்கி ஏதாவது பண்ணிட்டு போங்க ஆண்டவரே, ஏதாவது செய்ய, இவ்வளவு நீ செய்யாது என்று இருக்குதா? இதுக்கு நான் தான் இல்லை. இதுதான் வழி, இதுதான் வழி. இயேசுவை சிலுவை வரைக்கும் கொண்டு போவது பிதாவின் விருப்பம். அந்த பிதாவின் விருப்பத்துக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது, என்ன தெரியுமா? நீயும் நானும் அவரால் நேசிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 அருமையான ஒரு வசனம் என்று இருக்கிறது, வாசித்து நாங்கள் முடிக்கலாம். ஹல்லேலூயா.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன்.
ஹல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனுக்காய் இப்பொழுது அதே இயேசு என்ன சொல்லுகிறார்? இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் மரித்தது உண்மை, நம்முடைய ரட்சிப்பாக்காய் தன்னை ஒப்புக் கொடுத்தது உண்மை, ஆனால் இன்றைக்கோ அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ஒரு வசனம் உண்டு, விருப்பம் இருக்கிற அதனால வாசிங்க. 22:20 வாசிங்கள். வெளிப்படுத்தல் 22:20 வாசிங்கள். ஹல்லேலூயா.
இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே இந்த பெரிய வள்ளி ஆண்டு நாங்கள் பார்த்த இந்த 7 வார்த்தைகளையும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கின வண்ணமாக இருந்து நமக்கு அவர் கொடுத்த வார்த்தைகளை இன்னைக்கு சுமந்து கொண்டு போய் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கைகளை இதற்குள்ளே உருவாக்கி, இதற்குள்ளே மாற்றி, இதற்கு நாம் ஒப்பு கொடுத்தமே ஆனால் அதுவே நமக்கு பெரிய பள்ளி. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துவீர்களா? உயர்த்துவீர்களா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல ஆண்டவரே, 7 வார்த்தைகள் ஆண்டவரே, ஆண்டவரே நீ சிலுவையில சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே, ஆண்டவரே நீ சிலுவையில பேசிய 7 வார்த்தைகளும் ஆண்டவரே என் வாழ்விலே நிறைவேறுவதாக, என் வாழ்விலே பிரயோஜனம் உள்ளதாக இருப்பதாக. எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே 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 என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒவ்வொரு பேரான குமாரனை கொடுத்ததன் மிக முக்கியமான நோக்கம் என்னை உன்னையும் அவர் நேசிக்கிறார். அதுதான் பெரிய வெள்ளி. பிரியமானவர்களே, என்னை உன்னை நேசித்தபடியினால் இயேசுவானவர் தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். பிதாவின் சித்தம் என்னவெனில் அவர் பாட அனுபவிக்க வேண்டும், அவர் இரத்தத்தை சிந்த வேண்டும், அவர் சிலுவை சுமக்க வேண்டும், அவர் புறக்கணிக்கப்பட வேண்டும், அவர் தள்ளிவிடப்பட வேண்டும், அவர் பரியாசம் பண்ணப்பட வேண்டும், அவர் கன்னத்திலே அறையப்பட வேண்டும், அவர் காரி துப்பப்பட வேண்டும். ஏனெனில் அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறாரே, அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறாரே, அவர் உன்னையும் என்னையும் நேசித்தபடினால் இயேசு நமக்கா இந்த பாடுகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டி இருந்தது. கொஞ்சம் சிந்திப்பியா? அவருடைய அன்புக்கு ஆழமில்லை, அவருடைய அன்புக்கு அகலமில்லை. பிரியமானவர்களே, இயேசுவை கொஞ்ச நேரம் கல்வாரியிலே பார்க்கிறாயா? காரணம் என்ன தெரியுமா? உன்னையும் என்னையும் அவர் நேசித்தார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி மரணத்துக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுத்ததின் நோக்கம் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய அநியாயங்களை அவர் மன்னித்து அவர் மறப்பதற்காக வேண்டி என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்காய் மரித்தார்.
ஆமென்.
அவர் எங்களுக்காய் உயிர்த்தெழுந்திருக்கிறார். சீக்கிரம் வாரும் ஆண்டவரே, சீக்கிரம் வாரும். நான் இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். நான் எப்படி மரிக்க முடியும்? நான் எப்படி சாக முடியும்? இதோ நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் எப்படி மறிக்க முடியும்? நான் எப்படி மறிக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை சட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோடு ஞாயிறை நாம் கொண்டாடினோம். இன்னைக்கு பெரிய வழி ஆராதனை நாங்கள் முடிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏழு வார்த்தைகளும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பேசினார். ஹல்லேலூயா. நாளை மறுநாள் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை வென்று மரணத்தை வென்று உயிரோடு எழும்புதனதை நாங்கள் கொண்டாட போகிறோம். எங்களுக்கு ஆயுத்தெழுந்த இயேசுவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்களுக்கு ஆசிலுவையிலே மறித்ததை நாங்கள் மறந்து விடவில்லை. எங்கள் உள்ளங்கள் அவைகளால் நிறைந்திருக்கிறது. அப்பா, எங்களுக்கு ஆய் பாடுபட்டதை நாங்கள் மறக்கவில்லை. இயேசுவே என் ஆண்டவரே, எங்களுக்கு ஆசிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்பதற்கு நீர் உயிர்த்தெழுந்தீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே தொடக்கம், நானே முடிவு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்ன மறுத்தர உற்சாகமா இந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்தபடி நாள் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. பிள்ளைகள் போகிற பொழுது பிள்ளைகளோடு கூட இருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சுமந்து செல்லவும், இந்த வார்த்தைகளுக்குள்ளே தங்கள் தியானத்தை வைத்துக் கொள்ளவும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே சந்தோஷத்தோடு வந்து உங்களை உயிர்த்தெழுதலை கொண்டாடவும். அந்த வல்லனை, உயிர்த்தெழுந்த வல்லமே அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கத்தாவே, ஆண்டவரே, இரட்டிப்பான வல்லமையோடு வந்து கத்தரை ஆராதிக்க கத்தர் நீர் கிருபை செய்வீராக. எல்லா பாடுகளுக்கும் கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி எல்லாவற்றையும் உங்கள் மீது போட்டுவிட்டு தகப்பனை சிலுவைகள் எல்லாம் அங்கே வைத்து விட்டு உங்களை உயர்த்த, உங்களை பாட ஆண்டவரே அந்த ஆவியினாலே இடைகட்டுவீராக. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாட்களில் பிள்ளைகளை இடைகட்டுவதாக. உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வீடு செல்லும் வரைக்கும் அவர்களோடு உடைய கரம் கூட இருப்பதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.